ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு மனம். இப்ப இந்த மனம் அப்படிங்கிறது நம்ம வந்து எப்படி பார்க்கறோம் அப்படின்னா, அதனுடைய எவல்யூஷன் சொல்லுவோம். ஆங்கிலத்துல எவல்யூஷன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு, அதாவது பரிணாமம். அதாவது மனது வந்து எப்படி பரிணாமம் அடைகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அதை டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் வந்து அதை மனதின் படிநிலைகள், பரிணாம நிலைகள் அப்படின்னு பேசுது. அதாவது இந்த வெளிப்புற உலகத்தை அறிகின்ற ஒரு கருவியாக மனசு இருக்கு இல்லையா. அப்படிப்பட்ட மனசு வந்து எங்கிருந்து வந்ததோ அந்த மூலத்திலேயே மீண்டும் திரும்பி போகணும், அந்த மூலத்துக்கு திரும்பி போகணும். அப்படி திரும்பி போய் அந்த மூலத்திலேயே கரைந்து போச்சு அப்படின்னா, அந்த இடத்துல அது தன்னுடைய சுயநிலையை அடைகிறது, சுய விழிப்பை அடைகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுதான் சுய உணர்வு, சுய விழிப்பு, சுய அறிவு அப்படின்னு சாஸ்திரம் பேசுது அப்படின்னு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே வந்து ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து மனதிற்கான புரிதல். அதாவது மனம் வந்து அஜ்ஞானத்தினால, அறியாமையினால இந்த உலகத்தை உண்டாக்கி விவகாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கு. அப்போ இந்த உலகத்தை அது எப்படி உண்டாக்கிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருவுடல் மூலமாக தான் உண்டாக்கினது. நம்ம ஏற்கனவே இதை பற்றி விரிவாக பேசியிருக்கோம். நமக்கு மூன்று சரீரங்கள் இருக்கு, காரண சரீரம், சூக்ம சரீரம், ஸ்தூல சரீரம். அப்போ இந்த பருவுடல் அப்படிங்கிற ஸ்தூல சரீரத்தில் ஒரு நிகழ்வு நடக்கணும், ஒரு விளைவு நமக்கு அனுபவம் ஆகணும் அப்படின்னா, அது சூக்ம சரீரத்தினுடைய விருப்பம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். மனசு வந்து அது விருப்பப்பட்டு அதை வெளிப்படுத்தி விவகாரத்தில் இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க முடியும். அப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதுக்கு நான் உதாரணமெல்லாம் சொல்லும்போது அடிக்கடி ஒரே உதாரணத்தை சொல்லுவேன். இப்போ லட்டு சாப்பிடணும் அப்படின்னு விரும்புறது மனசு தான், ஆனால் அந்த லட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த உடம்பு, அப்புறம் அதை சுவைச்சு பார்க்கறது இந்த நாக்கு. அப்போ அந்த சுவை உணர்வு, அந்த ப்ரிப்பரேஷன் எல்லாமே இந்த பாடி இருக்கிறதுனால தானே நடந்தது. அப்புறம் அதை சுவைக்கும் போது அந்த நாக்கில் அந்த லட்டுனுடைய சுவையை சுவைத்து பார்த்து ஆக அருமையாக இருக்கு, அப்புறம் மூக்கில் நகர்ந்து பார்த்து நெய் மணக்குது அப்படின்லாம் சொல்லுது இல்லையா. அப்போ இந்த அனுபவங்கள் எல்லாம் மனதுக்கு தான் மீண்டும் நிகழும், உடலுக்கு கிடையாது. அப்போ அப்படி மனம் வந்து தன்னை வெளிப்படுத்தி இந்த உலகத்துக்குள்ளே விவகாரம் பண்ணுறதுக்கான ஒரு படிநிலையில் பயணம் பண்ணுறது. அப்படி பயணம் பண்ணும்போது அந்த படிநிலை பரிணாமம் இங்கே நம்ம எவல்யூஷன் அப்படின்னு பார்க்குறோம். அதில் நம்ம ஏற்கனவே பார்த்தபடி என்ன சொன்னோம், அதாவது மனதின் பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு அறிவு தாவரத்தில் தொடங்கி அது ஆறாம் அறிவு பெற்ற மனிதன் அளவுக்கு முன்னேறி அது எந்த மனிதனிடத்தில் நிறைவாகுதோ அங்கே வந்து அந்த மனிதனும் புனிதனாகின்றான், அந்த மனிதனும் தெய்வமாகின்றான் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம இந்த பாடங்களை பார்த்துட்ருக்கோம். இந்த பாடங்கள் எல்லாமே நம்முடைய பண்டைய ரிஷிகளினுடைய பாரம்பர போக்கில் தான் எடுக்கப்படுகிறது, நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே எதுவுமே சொந்த கருத்துக்கள் கிடையாது. இங்கே சொல்கிற விஷயம் எல்லாமே நம்முடைய பண்டைய ரிஷிகளினுடைய பரம்பரை பரம்பரையாக பாரம்பரியமாக சொல்லப்பட்ட கருத்துக்கள். அதை நம்ம உபனிஷதங்களில், யோக சாஸ்திரங்களில், சித்தர்களுடைய மரபுகள்லேருந்து எடுத்து தான் இப்போ இங்கே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த மனதினுடைய வெளி நோக்கம் இருக்கு இல்லையா. மனசு வந்து இப்போ பார்த்தாலும் இந்த வெளியே புற விஷயத்திலேயே நாட்டை வச்சுட்டு இருக்கு, உள்ள வந்து அவ்வளோ சீக்கிரம் திரும்பாது. ஏன்னா மனம் அதற்காகத்தான் உடம்பு எடுத்து வந்திருக்கு, அந்த உடம்புல அதற்காகத்தான் புலன்களை உண்டாக்கி வச்சிருக்கு. அப்போ அந்த புலன்களை உண்டாக்கி வச்சுக்கிட்டு அது எதன் மூலமாக இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா, சாஸ்திரம் சொல்லுது மாயா விலாச்சேன மனம் உதேத்தியா. அதாவது மாயையின் அதிர்வில் மனம் தோன்றுகிறது அப்படின்னு இங்கே நம்முடைய சனாதன தர்மத்தில் வர்ற ரிஷிகள் சொல்கிறாங்க. எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம், மனம் வந்து ஆரம்பத்தில் மாயையிலிருந்து தான் வெளிப்பட்டது. ஏன்னா மாயா சக்தி தான் இங்கே மகத்தத்துவமாக ஒரு காஸ்மிக் இன்டலெக்டாக மாறுது அப்படிங்கிறத நம்முடைய சாஸ்திரங்கள், நம்முடைய சாங்கிய குருமார்கள் எல்லாம் நமக்கு உபதேசமாக கொடுத்தாங்க. நம்ம அது ஏற்கனவே சாங்கிய தத்துவத்திலையும் பார்த்தோம். நம்ம தான் நம்முடைய சனாதன தர்மத்தில் தோன்றிய பல மார்க்கங்களையும் நம்ம பார்த்தோம். அந்த மார்க்கங்களில் சாங்கிய தர்மம் என்ன சொல்லுது அப்படின்னா, மாயையின் வெளிப்பாடு மனம். அப்போ மாயையின் வெளிப்பாடுங்கிறது மனமே ஒரு மாயா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி சொல்லுது. ஏன்னா ஆக்சுவலா மாயா மாயை அப்படிங்கிறது நம்ம எந்த அடிப்படையில பார்க்கிறோம் அப்படின்னா, மாயை அப்படின்னா அதுக்கு நான் ஏற்கனவே விளக்கம் கொடுத்துருக்கேன். மாயை அப்படின்னா இருப்பது போல இருக்கும், ஆனா உண்மையில் அது இல்லை. அப்ப என்ன, அதாவது ஒரு தோன்றி மறையக்கூடிய விஷயத்தை தான் நம்ம மாயை மாயா விளையாட்டுன்னு எல்லாம் சொல்றோம். அப்புறம் நம்ம மாயாவின்னு பேசுறோம். அந்த முயல் தொப்பி இந்த கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா ஒரு தொப்பியில வந்து ஒன்றுமே இருக்காது, ஆனா அவன் அந்த தொப்பில இருந்து முயல் எடுத்து காட்டுறான் இல்லையா. அப்ப அதுக்கு நம்ம என்ன சொல்றோம், ஒரு மாயா விளையாட்டுன்னு சொல்றோம் இல்லையா. அது மாதிரி இங்க மனம் வந்து ஒரு மாயா விளையாட்டை விளையாடிக்கிட்டு இருக்கு. அதை நம்ம சாஸ்திரம் சொல்லுது, மாயா விலாச்சேன மனம் உதேத்தியம், மாயையின் அதிர்வில் மனம் தோன்றுகிறது. ஆனா இந்த மனம் எங்கிருந்து உண்மையிலேயே வெளிப்பட்டது, மாயையின் இடத்துலேருந்து வெளிப்பட்டதுனாலும் அதிர்வுலதான் தோன்றுது. ஆனா மாயை எங்கிருந்து வெளிப்பட்டதுன்னு பார்த்தா, அது மூல பிரகிருதி வந்து அந்த புருஷன்ல இருந்து வெளிப்பட்டதுன்னு நம்ம பார்த்தோம். நம்ம சாங்கிய தத்துவங்களை படிக்கும்போது அதை தெளிவுபடுத்திக்கிட்டோம். முதல் முதல்ல வந்து புருஷன் அப்படின்னு ஒன்று மட்டும் இருந்தது, அதுல இருந்து வெளிப்பட்டது தான் பிரகிருதி. அந்த பிரகிருதி வந்து மூல பிரகிருதி, அதனிடமிருந்து மகத் அப்படின்னு ஒரு தத்துவம் வெளிப்பட்டது. அந்த மகத் தத்துவத்திலிருந்து மூன்று குணங்கள் தோன்றின, சத்துவம் ரஜஸ் தமஸ் அப்படின்னு மூன்று குணங்கள் தோன்றின அப்படிங்கிறது நம்முடைய வேதாந்த பாடத்தினுடைய ஆரம்பமே. ஏன்னா படைப்புனா எப்படி இருக்குன்னு தெரியணும் இல்லையா. படைப்புனா எப்படி படைக்கப்பட்டது இந்த உலகம் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா இதுக்கு பதில் இதுதான். முதல்ல இறைவன் மட்டும் இருந்தா, அதுக்கு பேர் வந்து புருஷன் பேரு. அந்த இறைவன் அப்படிங்கிறத இங்க நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் வந்து அறிவா பாக்குறாங்க, பிரக்னையா பாக்குறாங்க, நம்மள மாதிரி உருவத்துல பாக்குறது கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இறைவன் அப்படின்னா ஏதோ வைணவ அபிமானிகள் வந்து மகாவிஷ்ணு நினைச்சுக்கிற மாதிரியோ, இல்ல சைவ அபிமானிகள் வந்து சிவம் என்று நினைப்பது போலவோ இங்க இறைவன் இல்லை. இங்க இறைவன் என்பவன் வந்து தூய அறிவு, பிரக்னை, அப்படிதான் நாம் இங்க பார்க்கணும். அந்த அடிப்படையில தான் சாஸ்திரம் விளக்கம் வருமே தவிர சமயம் சார்ந்து இங்க விளக்கம் கொடுக்காது. ஆகவே நம்ம சமயங்கள்ல போய் சிக்காம சாஸ்திரம் சொல்லுகின்ற சரியான வழியில நம்ம பயணம் பண்றதுதான் இங்க நம்ம மனதை வந்து உயர்பரிமான அறிவு நிலைக்கு கொண்டு போறதுக்கான வழி அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது டிரான்ஸ்பர்மேஷன் ஆஃப் த மைண்ட், மனதின் அந்த உயர்பரிமான நிலை. அது என்னங்க உயர்பரிமான நிலை அப்படின்னா, அந்த ஞானம், அந்த அறிவு. அதாவது நானே அந்த அறிவா இருக்கிறேன், நானே அந்த தூய பிரக்னையா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம உணர்றதுக்கு ஒரு வழி இருக்கு இல்லையா. அந்த வழிதான் இங்க நம்ம போற பாதை, பயணம். அப்ப இங்க மனதின் ஆரம்ப நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, பகிர்முக அவஸ்தா அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. பகிர்முக அவஸ்தானா பகிர்முகமாகனா வெளிப்புறமாகவே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். வெளிப்புறத்திலேயே நாட்டம், அதை பார்க்கறேன், இதை பார்க்கறேன், அதை செய்யறேன், இதை செய்யறேன், இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, அப்படி போலாமா, இப்படி போலாமா, இப்படி ஏதாவது ஒரு விவகாரத்தை இழுத்து போட்டுக்கோம். அல்லது ஏதேனும் ஒரு மற்றவரால் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள்ல போய் சிக்கிக்கிட்டு அதை பூதகரமா மாத்திக்கும். அல்லது தனக்கு ஏதாவது ஒரு நோய் வந்த மாதிரி நினைச்சு அந்த நோயிலேயே கற்பனை பண்ணிக்கும். இப்படியே மனம் வந்து பல விதமான விசேஷ சுகங்களை பற்றி கொண்டு இருக்கிறது தான் பகிர்முக அவஸ்தான்னு சொல்றோம். பகிர்முக அவஸ்தானா வெளிப்புற விசேஷ சுகங்களில சிக்கி கொண்ட மனசு. இந்த மனது வந்து எப்பவுமே ஒரு அலைப்பாயும் மனம். அந்த மனதுல வந்து அந்த நுட்பமான சங்கல்பங்கள் வந்து எழுந்து கொண்டே இருக்கும். சங்கல்பங்கள் அப்படின்னா நாம என்னமே சொல்லியிருக்கோம், பதிவுகள், நம்முடைய பூர்வ சம்ஸ்காரங்கள், வாசனைகள் வந்து இந்த மனசு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது ஏதேனும் ஒரு ரூபத்துல வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்படிதான் மனதனுடைய போக்கு. மனம் என்றால் எப்பவும் அலைப்பாயக்கூடியது. அந்த மனதனுடைய நிலைப்பாடு என்ன, அத்தியாசம், அவ்யக்தம் அப்படின்னு சாஸ்திரம் புரிய வைக்குது. அத்தியாசம் அப்படின்னா அறியாமை, அதாவது இருப்பது போல ஒரு விஷயத்த கற்பனை பண்ணிக்கும், ஆனா அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கா, இல்லை, இருக்காததை இருக்குதுன்னு சொல்லும். அந்த மாதிரி சொல்றதுனாலதான் மனதை வந்து நம்ம மாயைன்னு சொல்றோம். அப்ப இந்த மாதிரி ஒரு தவறான விஷயத்தை அடையாளப்படுத்திக்கிறது, இல்லாததை இருப்பது போல கற்பனை பண்ணிக்கிறது. அதுக்கு நம்ம வேதாந்த சாஸ்திரம் என்ன அவமானம் கொடுக்கணும்னா, கயிறு பாம்பு தான் கொடுக்கும். ஏன்னா அதை எளிமையா புரிஞ்சுக்கலாம்ல. ரோட்ல போகும்போது ஒரு கயிறை பார்த்து பாம்புன்னு நினைக்கிறது எது, மனசுதான். அந்த பாம்புக்கு உயிரே கொடுக்கிறது, அது போனா போட்டுடும், கடிச்சிடும், கொத்திடும் அப்படின்னு பயந்துகிட்டு பாம்பு பக்கத்துல போறதுக்கு பயந்துகிட்டு தூரமாவே நின்று அப்படியே அது பாம்பா, எப்படி பாம்பு, அது நாகப்பாம்பா இல்ல வேற ஏதாவது ரகமா அப்படின்னு ஆராய்ச்சிக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலைய மனசு செய்யும். ஏன்னா இல்லாத ஒன்றை இருப்பது போல உருவகப்படுத்திக்கிட்டா அதை பூதாகரமா மாத்துறதுக்கு மனசுக்கு சொல்லி தர வேண்டியதில்லை, அது அப்படிதான் மாத்திட்டோம். அப்ப பல கற்பனைகளை ஓட விடும், அப்புறம் கற்பனை கதாபாத்திரங்களை போய் சிக்கிக்கும். இதுதான் மனசு வந்து இயங்கிட்டு இருக்கு. அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கணும், மனதனுடைய தன்மை என்ன அப்படின்னா, அது ஒரு அத்தியாசம், அறியாமை அப்படின்னு சாஸ்திரம் புரிய வைக்குது. அப்புறம் மேலும் வந்து அந்த மனசு என்ன பண்ணணும்னா, இந்த உடலை அபிமானிக்கிறதுனால அந்த உடலையே நான் அப்படின்னு ஒரு தவறான அபிமானத்தை உண்டு பண்ணிக்கும். ஏன்னா அது மனதனுடைய போக்கு அப்படிதான், உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உண்டு பண்ணி அதை நான் என்று அபிமானம் பண்ணிக்கிட்டு, இதை நான் செய்கிறேன், இது என் மூலமா தான் நடக்குது, அப்புறம் இது என்னுடையது அப்படிங்கிற அந்த அகங்கார மமகாரத்துல போய் சுத்திக்கு. இப்படி மனம் வந்து வெளியே ஓடிக்கிட்டே இருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, சாஸ்திரத்துல பகிர்முக அவஸ்தை அப்படின்னு சொல்றோம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒரு நிலை, மனசு இப்படி ஒரு நிலையில் இருக்கு. அப்புறம் விஷய மனம்னு ஒன்று இருக்கு இல்லையா. விஷய மனம் அப்படின்னா எப்பயுமே விஷயத்தையே விருப்பத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மனசு, அதாவது ஓய்வே எடுக்காது மனசு வந்து, கொஞ்ச நேரம் கூட ஓய்வே எடுக்காது. கொஞ்ச நேரம் சும்மா இறப்பா அப்படின்னா அது முடியவே முடியாதுங்க. எதையாவது ஒன்று சிந்தனை பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் நான் அப்படின்ட்டு, எதையாவது ஒன்று சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கும். அது ஆகா வழி விஷயங்களா இருக்கும், தேவையற்ற கற்பனைகளா இருக்கும், அல்லது ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கும். இப்படியே மனசு இருக்கு இல்லையா. இதை வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மைண்டுன்னு சொல்லும். சயின்ஸ் படி பார்த்தா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மைண்டு, சாஸ்திரம் வந்து இது விஷய சுக மனம் அப்படின்னு சொல்லும். அப்போ இந்த மனம் வந்து எப்போ பார்த்தாலும் இந்த இந்திரிய சுகங்களில் சிக்கிக்கும். இந்திரிய சுகங்கள் அப்படின்னா கண்ணு காது மூக்கு இருக்கு இல்லையா, இதான் நமக்கு இந்திரியங்கள். அப்போ இந்த இந்திரியங்களில் போய் சிக்கிக்கிட்டு வெளி உலக அனுபவங்களை சேகரிக்கும். வெளியிருந்து ஒவ்வொன்றா கண்கள் வழியாக ஒன்றை பார்த்து அதை இது இதுன்னு புரிஞ்சிக்கும், அப்புறம் அதை எடுத்து வச்சுக்கும், அப்புறம் ஒரு புத்தகத்தை படிக்கும், ஏதோ வேற ஒரு விஷயத்தை படிச்சுக்கும், அதை தனக்கு இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கும். அதுக்கு தான் இந்த காமிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ஆர்வமாக படிக்கும்போது இந்த அந்த கதாபாத்திரமாகவே மாறுவாங்க. இப்போ நீங்கள் காமிக்ஸில் வந்து ராமபிரானுடைய கதைகளை காமிக்ஸாக போட்டிங்கன்னா அந்த பையன் படித்தானா ராமர் மாதிரி மாறுவான். அதுவே வந்து விக்ரமாதித்தனுடைய கதையை நீங்கள் அந்த குழந்தைக்கு காமிக்ஸில் படிக்க கொடுத்தீங்கன்னா அவன் விக்ரமாதித்தனாக மாறிடுவான். நீங்கள் இந்த மாதிரி என்ன கேரக்டரை வந்து ஹீரோயிசத்தை வந்து குழந்தைக்கு முதல்ல கொடுக்குறீங்களோ அந்த குழந்தை அது மாதிரி மாறும் இல்லையா. இப்போ நம்ம பார்த்தோம் சூப்பர் மேன் அப்படி ஒரு படம் வந்தது. சூப்பர் மேன் படத்தை பார்த்த உடனே குழந்தைங்கலாம் சூப்பர் மேனாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நானும் சூப்பர் மேன் நானும் பறக்க போகிறேன்பான். அப்புறம் ஸ்பைடர் மேன் ஒரு படம் வந்தது. அப்புறம் ஸ்பைடர் மேன் மாதிரி இவனை எங்கேயாவது நம்ம செலுத்தில் தத்திக்கிட்டு போக முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்ப்பான். ஏன்னா இதெல்லாம் மனசு என்ன பண்ணும்னா இந்த வெளி விஷய சுகங்களை விரும்பி அதை பற்றி கொண்டு அதை பயன்படுத்தி பார்க்க ஆசைப்படும். இது மனதனுடைய இயல்பு. இது நமக்கு புரியணும். எப்போ புரியாது, அந்த குழந்தை பருவத்தில் புரியாது, அந்த மெச்சூரிட்டி இல்லாத தன்மை. அதனால் அது என்ன பண்ணும், சூப்பர் மேனை பார்த்து சூப்பர் மேன் பார்க்கும், ஸ்பைடர் மேனை பார்த்துட்டு தன்னை ஸ்பைடர் மேன் நினச்சிக்கும். அப்புறம் சக்திமான்னு ஒரு இது பயங்கரமாக ஃபேமஸ் ஆச்சு. சக்திமான் அப்படின்னு ஒரு சீரியல் இருந்தது நார்த் இந்தியாவில். அப்போ அந்த சக்திமான் சீரியலை பார்த்த உடனே இந்த பசங்கள்லாம் நானும் சக்திமான் அப்படின்ட்டு பயங்கரமாக எனர்ஜி வந்த மாதிரி அப்படியே அதை உடைக்கிறேன் இதை உடைக்கிறேன் அவனை குத்துறேன் இவனை குத்துறேன்ட்டு ஸ்கூலில் எல்லாம் ரகலை பண்ணிக்கிட்டு இருக்கிற பசங்களை எல்லாம் நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த சக்திமான்கிற கேரக்டர் அந்த பசங்களுக்கு எப்படி வந்துடுது, அந்த சீரியல் தாக்கம், அந்த சினிமா பார்க்குறான் இல்லையா, அந்த டெய்லி அந்த சீரியலை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அதில் ஹீரோ வந்து சக்திமானாக மாறுறாரு, அப்படியே ஒரு பயங்கரமான மலையை அப்படியே தூக்கி நிறுத்துவார், அப்புறம் அப்படியே காரையே அப்படி எடுத்து கையில் ஒரு வட்டகரில் பிடிப்பார். இவரெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு என்ன தோணுன்னா, அப்போ நாமளும் இதே மாதிரி செய்யணும், ஏன்னா நானும் அந்த பயங்கரமான சக்தி பெறணும் அப்படின்னு அந்த பையன் மனசில் நினச்சிக்கிறான். ஆனால் அந்த மனசு அப்படி நினைக்கலாம், உடம்பு ஒத்துழைக்கணும் இல்லை. இப்போ நிறைய பேருடைய வாழ்க்கை நீங்கள் கவனித்து பாருங்களேன், வயசானவங்க 60 வயசு 70 வயசு இருக்கும், ஆனால் மனசு ரொம்ப இளமையாக இருக்கும். அந்த 70 வயசுலேயும் அந்த சின்ன பசங்களுடைய குறும்பெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். நிறைய பெரியவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸு காமெடி அந்த சில்மிசம்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், சில்மிசம்ங்கிற வார்த்தை சரியாக இருக்கும். அந்த 70 வயசு கிழவனாக இருப்பார், ஆனால் சில்மிசம்லாம் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு மைண்டு வந்து இன்னும் யங்காக இருக்கு, ஆனால் உடம்பு ஒத்துழைக்கலை, உடம்பு ஒத்துழைக்கலை, ஆனால் மனசு எப்பயுமே இளமை. அப்போ இந்த இளமையான மனசு என்ன பண்ணுதுன்னா ஒத்துழைக்காத உடம்பை கூட ஒத்துழைக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கும். கற்பனை பண்ணிக்கிட்டு நம்மளால் இது முடியும் நடக்கும் அப்படின்னு ஒரு ஆனால் முடிவு பண்ணிக்கிட்டு அப்படி ஈடுபடும். ஆனால் ப்ராக்டிக்கலாக வரும்போது ஃபெயிலியர் ஆகிடும். எப்படி ப்ராக்டிக்கலாக வரும்போது ஃபெயிலியர் ஆகுங்கிறது நம்ம சக்திமான் சீரியலை பார்த்த குழந்தைங்களை கேட்கலாம்ல. சக்திமான் சீரியலை பார்த்த குழந்தைங்கிட்ட பாருங்க, அவன் மலையை தூக்குறான், நீ தூக்குறான்னா அவன் போய் தூக்குவானா, தூக்கவே முடியாது. ஏன்னா இவனுக்கு உடம்பு ஒத்துழைக்காது, அந்தளவுக்கு வந்து சத்து கிடையாது. ஆனால் இவன் மனசில் சக்திமான்னு நினச்சிக்குவான். அப்புறம் அந்த சினிமாவில் அவன் காரையே தூக்கி காட்டுவான், உடனே இவனுக்கு காரை தூக்குறேன் காரை தூக்கிடுவானா, பொம்மை காரை வேணால் தூக்கலாம், உண்மையான காரெல்லாம் தூக்க முடியாது. அப்போ சினிமாவில் உண்மையான காரை அவன் தூக்கி காட்டுறான்னா அது சினிமாவில் காட்டுவான், ஏன்னா அது சீரியலில் வந்து பிஆர்பி ரேட்டிங் ஏறணும், நல்ல வருமானம் வரணும். அப்போ அதுக்காக மக்களை வந்து இப்படியெல்லாம் மடைமாற்றக்கூடிய மாயாவிகள் வந்து நிறைய இருக்கிறாங்க. அப்போ இது வந்து யாருக்கு புரியணும், நம்மை போல கொஞ்சம் விழிப்புணர்வு வர்றவங்க தானே புரியணும், எல்லாருக்கும் புரிஞ்சுடாது இல்லை. இப்போ வந்து நீங்கள் சீரியலாக பார்க்குற சினிமாக்கள் எல்லாமே வந்து நம்மளை வச்சு பணம் பண்ணுறாங்க, அதாவது அவங்களுக்கு தேவை வருமானம், அதுக்கு எந்த மாதிரி முட்டாள் ஜனங்க இருக்காங்கன்ட்டு அவங்க டார்கெட் பண்றாங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள மக்கள் ஈர்க்கப்படுவாங்க, இது மாதிரி ஒரு அசாத்திய விஷயங்களை காட்டினா அதுல ஈர்க்கப்படுவாங்க அப்படின்னா அது அசாத்திய சக்தி அப்படின்ட்டு அதுல கமர்சியலா கார்பரேட்டா பிசினஸ் பண்றவங்க அந்த மாதிரி சீரியல்ல போய் பண்றவங்க இருக்கிறான். ஆன்மீகத்திலையும் இது மாதிரி அசாத்திய அமானுஷ்ய சக்தின்னு சொல்லி சம்பாதிக்கிறவங்க ஆன்மீகத்திலும் இருக்கிறான். ஆன்மீகத்துல இப்படி ஒரு கூட்டம் இருக்குங்க. ஆன்மீகத்துல எப்படின்னா இப்ப அமானுஷ்ய சக்தி என்னிடத்துல இருக்கு, அந்த அகத்திய ரிஷியே வந்து முன்னாடி தோன்றிருக்காரு, அவருடைய அனுகிரகம் எனக்கு கிடைச்சிருச்சு, அதனால எனக்கு வந்து அமானுஷ்ய சக்தி வந்திருக்கு, உங்களுக்கும் அந்த அமானுஷ்ய சக்தி எல்லாம் நான் காட்டி கொடுக்குறேன், நீங்க அகத்தியர் வழியில வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் அந்த பாமர மக்களை அவங்க பக்கம் ஈர்த்து பணம் பண்ணும். இது எல்லா பக்கமும் உண்டு. ஏன்னா இது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் மைண்ட்னு சொல்றோம், விஷய சுகங்களில் ஈர்க்கப்படுகின்ற மனசு. அப்ப இந்த மாதிரி மனம் என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி வெளி விவகாரங்கள்ல போய் இந்திரியங்கள்ல சிக்கிக்கிட்டோம். மனசு வந்து ஒரு கண்ணில் ஒரு விஷயத்தை பார்த்து அதை நம்புவோம், காதல ஒரு விஷயத்தை கேட்டு அதை அப்படியான நம்பிக்கும். இப்படிதான் வெளி உலக அனுபவங்களை வந்து மனசு வந்து சேகரிச்சு அந்த சேகரிக்கப்பட்ட விஷய சுகங்களையே வந்து ஆசையாக வளர்த்து கொள்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அந்த ஆசை தான் அந்த மனசாவது என்ன பண்ணுதுன்னா நடைமுறைக்கு கொண்டு வர ஆசைப்படுது. அந்த காரையே தூக்க முடியாது, ஆனால் சினிமாவில் பார்த்து அவன் காரை தூக்குறான்ட்டு இவன் காரை தூக்க ட்ரை பண்ணுறான். அப்போ அதனால இவ அந்த உடல் வலுவு இல்லைன்னாலும் ஆசை இருக்கு அந்த காரை தூக்கணும்ட்டு. அது மாதிரி இந்த மனம் எப்பொழுதுமே இந்த விஷய சுகங்களில் ஈடுபட்டு கொண்டு இந்த மாதிரி விவகாரங்களில் எப்பவும் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத யார் தெரிஞ்சுக்க முடியும்? பகுத்தறிவு பரிமாணத்தில் மேலே வந்தவன் தான் இதை பகுத்து பிரித்து பார்த்து இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அந்த பகுத்தறிவு பரிமாணத்தில் பயணம் பண்ண முடியாத பாமரன் அல்லது பகுத்தறிவு இல்லாத சிறு குழந்தைகள் என்ன பண்ணுன்னா அதில் சிக்கிக்கும். அதுக்கு வந்து சாஸ்திரம் என்ன பேர் வைக்குதுன்னா சித்த விருத்தி ஜாலம்னு சொல்லுது. சித்த விருத்தி ஜாலம், சித்தத்தில் இருக்கிற விருத்திகளுடைய ஜாலம் அது. அதாவது மனம் வந்து பழைய சம்ஸ்காரங்களை வாசனைகளை பதிவுகளை வச்சுக்கிட்டு அதை வெளிப்படுத்தி காட்ட விரும்புகின்ற ஒரு விஷயம், அதை ஜாலம் என்று சொல்றது. அதை வந்து மாயா ஜாலம் என்று நம்ம பார்க்கறோம். மாயா ஜாலம்னு சொல்றோம் இல்லையா, அந்த வார்த்தை இருக்கு. மாயா ஜாலம்னா ஒரு மாய விஷயங்களை செய்து காட்டுவது. அது மாதிரி இங்க சித்த விருத்தி ஜாலம் அப்படிங்கிறது நம்முடைய சித்தத்தில் சேகரிக்கப்பட்ட எண்ணங்களுடைய விருத்திகளை வெளிப்படுத்தி காட்டுகின்ற ஒரு ஜாலம் நம்ம இடத்துல நடக்கிறது என்று சாஸ்திரம் அதை குறிப்பிடுகிறது என்று இங்க பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி இருக்கின்ற மனம் இருக்கு இல்லையா, வெளி விஷயத்துல ஈர்க்கப்படுகின்ற ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் மைண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து அசுத்த மனம் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இது புரிதலற்ற மனம், கலங்கமுடைய மனம், அலைப்பாயும் மனம் அப்படிங்கிற உண்மைதான் இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த உண்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்டா உண்மை மறைக்கப்படுகிறது என்ற உண்மையும் உங்களுக்கு புரியும். அதே மனதினால்தான் உங்களுக்கு உண்மை மறைக்கப்படுகிறது. அதாவது போலிய உண்மை என்று நம்புது, உண்மையான விஷயத்தை மனசு ஏத்துக்க மறுக்குது. அப்ப இந்த மாதிரி வெளி விவகாரங்களை போய் சிக்கிக்கும், சிக்கிக்கிட்டு இது மாதிரி அப்படி இப்படின்ட்டெல்லாம் மாட்டி சின்ன பின்னம் ஆயிடும் மனசு. அப்ப இந்த மாதிரி மனதை வந்து நீங்க உயர் பரிமாண அறிவு நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அந்த மனதுக்கு வந்து புரிதல் கொடுக்கணும் இல்லையா. அப்ப அதுக்கு தகுந்த பாடநூல்களை நீங்க படிக்கணும். அதுக்குதான் நம்ம இந்த மாதிரி பிரஸ்தான திரயம் அப்படின்னு நம்ம பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், அப்புறம் இந்த மாதிரி உபநிஷதங்கள் என்ற பாடங்கள் எல்லாம் படிக்க வாங்கன்னு கூப்பிடுறோம். ஏன்னா நமக்கு புரியுதில்ல ஒவ்வொருத்தரும் எங்கெல்லாம் சிக்கிட்டு இருக்கீங்க, எப்படியெல்லாம் மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இந்த மாய மனசுல சித்த விருத்தி ஜாலத்துல சிக்கி சின்ன பின்னம் ஆய் கொண்டிருக்கிற மனிதர்களை பார்க்கும்போது அந்த இரக்கத்தின் பால், கருணையின் பால் நம்ம வந்து அவங்கள இது மாதிரி மனம் போன போக்குல போகாதீங்க, மகான்களும் ரிஷிகளும் ஞானிகளும் சொல்லுகின்ற பாதையில பயணம் பண்ணுங்க, நீங்க ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இங்க சொல்லி காட்டுறோம். பிரம்மசூத்திரம் இது அழகா சொல்லும், மனோகி காரணம் பந்தே மோகேச்சே. அதாவது மனதிற்கு வந்து பந்தம் தான் முக்கிய காரணம், பற்றுதான் காரணம் என்று பிரம்மசூத்திரம் சுட்டி காட்டும். பற்றுனா நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, பற்றுனா ஏதோ நம்ம குடும்பத்துல வச்சிருக்கிற பற்றுன்னு நினைச்சுக்கிறீங்க, அப்படி இங்க சாஸ்திரம் சொல்லல. பற்றுங்கிறது உடன்களால் நீங்க எதை பற்றினாலும் அது பற்றுதான். அதாவது நாம பொதுவா பற்று வீடு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மைண்ட் உடனே எங்க போகுதுன்னா பற்று வீடுன்னா அப்ப குடும்பத்தை விட்டுற சொல்றீங்களா, அப்போ சொந்த பந்தல விட்டுறலாமா, என்னங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு இப்படி திருப்பிக்குது, அது மைண்டுடைய போக்கு. ஆனா உண்மையில பற்று வீடு அப்படின்னு நீங்க சாஸ்திரம் சொல்ற கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த புலன்கள் எதையெல்லாம் பற்றுகிறதோ அதை விட்டு விடு, நீ பற்றுகின்ற அந்த விசேஷ சுகங்களை பற்றி விசாரித்து பார்த்து விவேகத்தினால புரிந்து கொண்டு செயல்படு அப்படின்னு சொல்லுது. ஏன்னா இங்க மனம் எதை வேணா பற்றும் இல்லையா, விஷயத்தை வந்து பற்ற பார்க்கும், அது ஒரு போலியான விஷயமா உண்மையான விஷயமான்னு மனசுக்கு தெரியாது. அதை தான் நான் உங்களுக்கு புரியற மாதிரி சொன்னேன். ஒரு சக்திமான் படத்தை பார்த்தோன்னா அந்த குழந்தைக்கு வந்து அது வேலியான விஷயமா உண்மையான விஷயமான்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. ஆனால் அந்த சக்திமான் படத்தில் அந்த ஹீரோ வந்து அவனுடைய சக்தியை வெளிப்படுத்தி காட்டுவதை இந்த குழந்தை உண்மை என்று நம்பும். அதை நம்பிக்கிட்டு இந்த குழந்தை என்ன பண்ணுவோம், தானும் அந்த சக்திமான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து ட்ரெஸ் எல்லாம் சக்திமான் மாதிரியே வாங்கி போட்டுக்கும். அப்போ இந்த கார்பரேட் நிறுவனம் என்ன பண்ணும், குழந்தைங்களை ஃபோக்கஸ் பண்ணி சக்திமான் ட்ரெஸ்ஸை மார்க்கெட் பண்ணுவாங்க. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா எதை பார்த்தாலும் கடைகளில் சக்திமான் ட்ரெஸ் வித்துக்கிட்டு இருக்கு. இப்போ கூட சூப்பர்மேன் ட்ரெஸ் எல்லாம் வித்துக்கிட்டு இருக்கு, ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் எல்லாம் வித்துக்கிட்டு இருக்கு. அப்போ எப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கார்பரேட் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் வந்து நம்ம இலுமினாட்டிஸ்னு சொல்கிறோம். அந்த இலுமினாட்டிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இது மாதிரி தான் ஃபஸ்ட்டு மக்களை கவர் பண்ணுறதுக்காக முதல்ல ஒரு கதாபாத்திரத்தை கொண்டு வருவாங்க. அந்த கதாபாத்திரத்தில் ஹீரோயிசத்தை வெளிப்படுத்தி அந்த ஹீரோ மாதிரி நீ இருக்கணும்னு குழந்தைங்களுக்கு காட்டி கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க அந்த ஹீரோயிசத்தை எடுத்துக்குது இல்லையா. அப்படி மாறும்போது அந்த குழந்தை எனக்கு சக்திமான் ட்ரெஸ் வாங்கி கொடுப்பா, தீபாவளிக்கு வந்து எனக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம், எனக்கு சக்திமான் ட்ரெஸ் வாங்கி கொடு, இல்லைன்னா எனக்கு ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் வாங்கி கொடுத்து ஆசைப்பட்டு கேட்கும். இப்போ நமக்கு தெரியும் குழந்தை அல்பத்தனமாக ஆசைப்படுறான், அந்த ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் போட்டால் இவன் ஸ்பைடர்மேனாக மாறிட முடியாது, அல்லது சூப்பர்மேன் ட்ரெஸ் போட்டால் இவன் சூப்பர்மேனாக மாறிட முடியாது, அதெல்லாம் சினிமா அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ணும், வெகுலியாக விவரம் இல்லாமல் அந்த ட்ரெஸ்ஸை போட்டால் நாமளும் பறக்கலாம், நாமளும் ஸ்பைடர்மேன் மாதிரி மாறலாம் அப்படின்னு எல்லாம் முயற்சி பண்ணி ஒரு ஆசையை வெளிப்படுத்தி பார்க்குற அந்த மனோபாவம் இருக்கு இல்லையா, அதுதான் சித்த விருத்தி ஜாலம் அப்படின்னு இங்கே சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அப்போ இதை புரிஞ்சுக்கணும் இல்லையா, இதை புரிஞ்சிக்கிறது தான் நம்ம மனதில் அப்டேட் ஆகிறதுக்கு அடையாளம். இதுதான் மனதனுடைய பரிமாணங்கள்னு சொல்கிறோம். மனதனுடைய பரிமாணங்கள்ங்கிறது இப்படி படிப்படியாக பரிணாம வளர்ச்சி அடையணும். ஆனால் இந்த வளர்ச்சி வந்து எல்லோருக்கும் சரியாக அடையுதா, நம்ம உடல் ரீதியாக மாறும்போது மனம் உண்மையிலேயே மாறுதா அப்படின்னா அப்படி எல்லாருக்கும் மாறுவதில்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்ம நடைமுறையில் பார்க்குறோம், ஆணும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி அப்படின்னு பாடல் இருக்கு இல்லையா, பழைய எம்ஜிஆர் படத்துடைய பாடல் அது. அதை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் வந்து பாடல் ஆசிரியர் கவிஞர் அவர் அவர் எழுதின பாடல் அது. அதாவது ஆளும் வளரணும் அறிவும் வளரணும். ஆனால் நிறைய பேர் ஆள் வளர்ந்துருப்பான், அறிவு வளரவே வளராது. ஒரு 70 வயசு ஆகிருக்கும், ஆனால் என்னன்ட்டு ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாமல் நடந்துக்குவான். அந்த மாதிரி ஆட்களை நீங்கள் வந்து பொது இடங்கள்லாம் பார்க்கலாம். பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே பப்ளிக்காக துப்புவான், அப்புறம் ட்ரெயினில் போகும்போது ஒரு இன்டீசெண்டாக நடந்துக்குவான், பஸ்ஸில் போகும்போது இன்டீசெண்டாக நடந்துக்குவான். ஆனால் வயதானவனாக இருப்பான். அவன் எப்படி இந்த சமுதாயத்தோடு ஒன்றுபட்டு ஒருங்கிணைந்து வாழ வேண்டும், மற்றவர்களுக்கு எப்படி நாம் வயசில் பெரியவங்களாக இருக்கிறமே முன்மாதிரியாக நடந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஆள் மட்டும் 70 வயசு ஆகிருக்கான், அறிவு வளரவே இல்லை. அப்படி நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இதெல்லாம் நம்ம எந்த அடிப்படையில் பார்க்குறோம், பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது மனதனுடைய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை சரியாக யூஸ் பண்ண தெரியல. அப்போ அப்படிப்பட்டவர்கள் வந்து பார்ப்பதற்கு மனித தோற்றத்தில் இருப்பார்கள், ஆனால் நடைமுறையில் மனிதனாக வாழ மாட்டார்கள். அவர்கள் உடனளவில் மனிதனாக இருந்தாலும் உள்ளத்தின் அளவிலே அவர்கள் மிருகம் என்று நம்ம பார்க்கோம். அப்போ அந்த மாதிரி நிறைய பேர் இந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்க இல்லையா. இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா தன்னை மாற்றிக்கொள்ள சிறிதாவது முயற்சி எடுக்கணும். அதுக்கு வந்து சாஸ்திரம் என்ன சொல்லி கொடுத்தோன்னா, புருஷார்த்தம் நோக்கிய மனம், அதாவது டேர்னிங் இன்வேர்டுன்னு ஆங்கிலத்தில் டேர்னிங் இன்வேர்டு அப்படின்னா அந்தர்முக அவஸ்தை என்று சாஸ்திரம் சொல்லும். அந்தர்முக அவஸ்தை அதாவது பகிர்முகம்னா வெளிமுக அவஸ்தை, அந்தர்முகம்னா உள்முக அவஸ்தை. இப்போ நீங்கள் வந்து வெளியே போய்கிட்டு இருக்கிற மனசை அப்படியே திருப்பி உள்ளே பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா, அந்தர்முகமாக நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா அங்கே தான் நம்முடைய அனுபவங்களை உணரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும். அப்போ அந்தர்முக அவஸ்தைங்கிறது என்னென்னா புருஷார்த்தம் நோக்கிய மனசு அப்படின்னு நீங்கள் சாஸ்திரம் சொல்கிறதே தான் சனாதன தர்மத்தினுடைய சரியான வழிமுறை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ புருஷார்த்தம் அப்படின்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியும், நீங்கள் ஆல்ரெடி வேதாந்த வகுப்புகளுக்கு வந்திருப்பீங்க, இந்த மாதிரி ஆன்மீக பாதையில் பயணம் பண்ணிட்டு இருப்பீங்க. புரியாதவங்களுக்காக அதை ஜஸ்ட் ஒரு அறிமுகப்படுத்துகிறேன். புருஷார்த்தம் அப்படின்னா அறம்பொருள் இன்பம் வீடு, தர்மார்த்த காம மோட்சம். சமஸ்கிருதத்தில் சொல்லணும்னா தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம். தர்மம் என்றால் நெறி தவறாமல் வாழ்வது, அப்புறம் தர்மத்துக்கு அப்புறம் என்ன அர்த்தம், அர்த்தம்னா பொருளாதாரத்தை, பொருள் தேவைப்படுவதை நம்ம ஈட்டுவது. காமம் என்றால் ஆசை, அந்த இன்பம், அதை எப்படி நம்ம அனுபவிக்க வேண்டும் என்று புரிந்து கொள்வது. அப்புறம் இறுதியாக வந்து மோட்சம் என்றால் வீடு பேரு, அதாவது பிறவா பெருநிலை விடுதலை அப்படின்னு பேரு. அப்போ இங்கே விடுதலை, இந்த லிபரேஷன் அப்படிங்கிற வார்த்தையினுடைய உண்மையான பொருள் யாருக்கு, புருஷார்த்தம்னா யாரு, மனசுக்கு தான். மனம் வந்து இந்த உயர் பரிமாண அறிவை அடைஞ்சி தன்னை லிபரேட் பண்ணிக்கணும், விடுதலை பண்ணிக்கணும். எதிலிருந்து, இந்த சம்ஸ்காரம் என்ற வாசனைகளிலிருந்து, சம்சாரம் என்கின்ற பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுபட்டுக்கணும். அப்போ இந்த நிலையை அடைகிறத அருமையாக திருவள்ளுவர் சொல்லுவார். திருவள்ளுவர் என்ன சொல்லுவார்னா, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு ஒரு அருமையான திருக்குறள் இருக்கு. இந்த பிறவிங்கிற அந்த பெரும் கடல் இருக்கு இல்லையா, அது என்ன சாதாரண கடலா, மிகப்பெரிய கடல். அப்போ அந்த கடலை கடக்கிறது அவ்வளோ எளிது கிடையாது. ஏன்னா பிறவிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா, மாற்றி மாற்றி இந்த பிறவி நமக்கு வந்துக்கிட்டே இருக்கு, பல உடல்கள் மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த பிறவி சக்கரத்தில் நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். இதுக்கு பேர் வந்து சம்சாரம் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா சம்சாரம் அப்படிங்கிற வார்த்தையே வந்து பிறப்பு இறப்புங்கிறது தான் சொல்லுது சம்ஸ்கிருத்து, சமஸ்கிருத வார்த்தை. அப்போ இதுல இருந்து நீங்க விடுபடணும். பிறவி பெருங்கடல் நீந்துவர். அப்போ நீந்தக்கூடியவர்கள் யாரு? இது மாதிரி அத்தியாத்ம ஞான பாதையில வர்றவங்க இந்த அத்தியாத்ம ஞானத்தையே தோனியா வச்சுக்கிட்டு கரை சேர்ந்துருவாங்க. தோனினா படகு. ஆனா நீந்தார் இறைவன் அடி சேராதார் அப்படின்ட்டு பாருங்க, நீந்தார். அப்போ இதை கடக்க தெரியாதவன் அந்த கடல்லையே மூழ்கி இறந்து போயிடுவான். அப்போ இங்க வந்து அந்த மாதிரி மூழ்கி போறவன் தான் நிறைய இருக்காங்க இந்த உலகத்துல. பாத்தீங்கன்னா இந்த பிறவி சக்கரத்துல வந்து வந்து மீண்டும் மீண்டும் சுத்திக்கிட்டு இருக்கிறவங்க யாருன்னா இந்த ஞானத்தை அடையவே இல்லை, இந்த புரிதலுக்கு வரவே இல்லை. ஏன்னா புரிஞ்சுக்கிற அளவுக்கு மனதை அவங்க உயர்த்ததே இல்லை. அதாவது மனத்தை வந்து உயர் பரிமாண அறிவை எட்டுவதற்கான வாய்ப்பை உண்டாக்கவே இல்லை. அப்படிப்பட்டவர்கள்லாம் யாரு? நீந்தார் இறைவன் அடி சேராதார், அவர்கள் நீந்த மாட்டார்கள், இறைவன் அடி சேர மாட்டார்கள். அப்ப இறைவன் அடிங்கிறது என்ன? அந்த எல்லையற்ற அறிவு, ஆத்மா, பிரம்மம் என்பது இந்த சாஸ்திரம் ஊடகமா நமக்கு உணர்த்துறது தான் திருவள்ளுவரும் பேசுறார். அப்ப நம்ம மனது வந்து அந்த புருஷார்த்தம் நோக்கிய அந்த டேர்னிங் இன்வர்ட நம்ம மாறணும், அதாவது அந்தர்முக அவஸ்தைக்கு நம்ம நுழைய பார்க்கணும். அப்ப அப்படி நம்ம நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம இடத்துல இருக்கிற விசய சுகங்களை பற்றிய ஒரு விவேகம் உண்டாகும். நாம் எங்கெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கிறோம், எப்படி எல்லாம் விவரம் இல்லாம இருக்கிறோம், எப்படி எல்லாம் நம்ம ஏமாற்றப்படுறோம், எப்படி ஒரு முட்டாள்தனமா வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு நிறைய புரிய வரும். நீங்க எப்ப உள்ள திரும்பி பாக்குறீங்களோ அப்பதான் உங்க மனதனுடைய போக்கே உங்களுக்கு தெரியும். அடடடா இப்படியா வாழ்ந்த, இவ்வளவு மூடனா இருந்தனா அப்படின்னு உங்களை நீங்க திருப்பி கேள்வி கேட்கிற ஒரு வாய்ப்பு எப்ப உண்டாகும்னா நீங்க உள்ள பார்த்தாதான் உங்க உள்ள இருக்கிற அந்த விஷயம் எல்லாம் புரிய வரும். நீங்க வெளியே பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு உங்களுக்குள்ள இருக்கிற தவறு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா சுட்டி காட்டுவதற்கு இன்னொருத்தர் இல்லை, இல்லை வெளியாட்கள் சுட்டி காட்ட நீங்க கேட்க போறதும் இல்லை. ஒருத்தன் வந்து உங்களை இப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், உடனே கோபம் தான் வரும், சொல்றதை நீங்க கேட்கவே மாட்டீங்க. ஒரு நல்ல விஷயத்த ஒருத்த சொல்றான், என்னங்க நீங்க இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னா நீ யார் எனக்கு சொல்றதுக்கு வேலையை பாரு அப்படின்னு உடனே அவனை எதிர்த்து திருப்பி தான் அனுப்புவோமே தவிர, அவன் எதுக்காக இப்படி நடந்துக்கிறீங்கன்னு அவன் கேட்டானே நான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்பானா? சிந்திச்சு பார்க்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு வெளி விஷயத்துல நாட்டம் இருக்கிறவன் ஒரு வினாடி கூட மற்றவன் சொல்றத காது கொடுத்து கேட்க மாட்டான், புரிஞ்சுக்கவே மாட்டான். அவனுக்கு உடனே முன்கோபம் வந்துடும். அப்புறம் உடனே அவன் அதை வந்து அவாய்ட் பண்ண பார்ப்பான், அவனை ஒதுக்கி பார்ப்பான், இப்படிதான் போவாங்க. அப்ப இன்னொருத்த சொல்லி ஒரு மனிதன் மாறுவானா? அப்படி மாற முடியாது, மாறவும் மாட்டான். ஏன்னா நம்ம நடைமுறையில பாக்குறோமே பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா சித்தர் பெருமக்களும் ஞானிகளும் வந்து எவ்வளவோ அறிவுரைகளை வழங்கியிருக்காங்களே, அதெல்லாம் கேட்டு மனிதன் மாறிட்டானானா ஏன் மாற மாட்டான்? அப்படி இன்னொருத்தர் சொல்றத கேட்டு மாறிட்டான்னா உலகமே சுபிச்சமா இருக்கும். அப்ப உண்மையிலேயே நல்லவங்க, நன்ன நிலை அடைந்தவங்க யாரு அப்படின்னா அவங்க தனக்குள்ள திரும்பி பார்த்து மாற்றிக்கொண்டவர்கள், அதாவது தன்னையே தான் விசாரித்து பார்த்து விவேகத்தினால விழித்து கொண்டவர்கள் மட்டும்தான் மாற முடியும். மற்றவர்கள்லாம் மாறவே முடியாது. ஏன்னா வெளி உலகம் அவர்களை மாற்ற முடியாது, அவங்க உள்ள அக விழிப்பு உண்டான மட்டும்தான் அவங்க தன்னை மாத்திக்க முடியும். அப்ப அது நமக்குள்ள நடக்க வேண்டிய ஒரு சுய பரிசோதனையா இருக்கு இல்லையா? அந்த சுய பரிசோதனை வந்து நீங்க அந்தர்முக பயணம் பண்ணும்போது தான் சாத்தியமாகுமே தவிர பகிர்முக பயணத்துல சாத்தியமாகாது. பகிர்முக வாழ்க்கையை வாழ பார்த்தீங்கன்னா அது நடக்காது அப்படிங்கிறத நம்முடைய சனாதன தர்மத்துல வந்த ரிஷிகள் அதை சுட்டி காட்டி, இப்ப நீங்க உள்பக்கமா திருப்பினா மனம் தன் பாதையை மாற்றிக்கொள்கிறது, அது உள்ளே நோக்க தொடங்குகிறது. அப்ப அதன் அடிப்படையில இங்கு மனம் வந்து தர்மார்த்த காம மோட்சம் என்கின்ற படிநிலைகளை புரிந்து கொள்கிறது. இப்போது அந்த மனசு என்ன பண்ணுதுன்னா தன்னை சுத்தப்படுத்துவதிலே ஈடுபாடு கொள்கிறது என்று பார்க்கிறோம். அப்ப எப்ப ஒருவன் மனிதன் வந்து தன்னை உள்ள நோக்கி பார்க்கிறானோ, அப்ப தன் உள்ள இருக்கிற கழிவுகள் எல்லாம் கவனிக்கிறானோ, அவனுக்கு மட்டும்தான் மனதை வந்து தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு ஆர்வம் வரும். அதாவது இந்த புருஷார்த்தத்தின்படி நான் வாழ வேண்டும், அப்ப நான் வந்து தர்மப்படி வாழணும், நேர்மையான வழியில பொருளாதாரத்தை அடையணும், அந்த உண்மை நிலையை அனுபவமாக்குகின்ற இன்பத்தை நான் பெற வேண்டும், அதன் மூலமா நான் பிறவா பெருநிலை என்கின்ற வீடு பேறு விடுதலையை அடைய வேண்டும் என்ற ஒரு புருஷார்த்தத்தின் தீர்மானத்தை அவன் வாழத் தொடங்குவான். அப்படி வாழத் தொடங்க ஆசைப்படுகின்றவனை தான் யாருன்னு நம்ம சொல்றோம். சாஸ்திரம் என்ன சொல்லுது? அவனுக்கு பேரு முமுட்சுன்னு சொல்லுது. முமுட்சு அப்படின்னா மோட்சத்தின் மீது இச்சை கொண்டவன் முமுட்சு. நான் அந்த மோட்ச நிலையை அடைய வேண்டும். புருஷார்த்தத்தினுடைய ஃபைனல் கோல் என்ன? அறம்பொருள் இன்பம் வீடு. அப்ப அந்த வீடு பேரை அடைய வேண்டும். வீடு பேருன்னா விடுதலை பெற வேண்டும். யாருக்கு? மனதிற்கு. அப்ப அந்த அடிப்படையில மனம் தூய்மைப்படுத்துவதற்கான ஒரு வழி இருக்கு, அது வந்து பியூரிஃபிகேஷன் ஆஃப் மைண்ட், அதாவது சுத்திகரண பரிணாமம் என்று பார்க்கிறோம். மனதை வந்து தூய்மைப்படுத்துவதற்கான ஒரு பரிணாமம் இருக்கு. அது வந்து எப்படி நீங்க மனதை தூய்மைப்படுத்துவது, மனதை தூய்மைப்படுத்துறங்கிறதுக்காக ஏதாவது டெட்டால் போட்டு கழுவலாமா, இல்லை ஏதாவது வாஷிங் சோடா போட்டு கழுவிக்கலாமா, அப்படி பண்ண முடியுமா? ஏன்னா மன தூய்மை அப்படிங்கிறது இங்க நம்ம என்ன காரியங்கள்ல செய்யறோமோ அதுதான் நமக்கு சாதனைகள். அந்த சாதனைகள் மூலமா தான் நமக்கு மனம் தூய்மையாகக்கூடிய சாத்தியம் நடக்க போகுது. அப்ப இங்க சாதனை இன்றி சாதிப்பார் யாரும் இல்லை அப்படின்னு கைவல்லி நவநீதம் பாடுது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா பாடல்கள் எல்லாம். அப்ப அந்த சாதனைகள் என்னவா இருக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அது இங்க நமக்கு வெளிப்படுகின்ற உண்மையான சாதனம் என்பது சாஸ்திரமும் சத்குருவும் தான். ஏன்னா மனதை வந்து நீங்க உள்முகமா திருப்புறதுக்கு வந்து சாஸ்திரம் தான் சரியான வழிகாட்டி. வேற நீங்க என்ன பண்ணாலும் அந்த பியூரிஃபிகேஷன் ஆகாது. ஏன் பியூரிஃபிகேஷன் ஆகாது அப்படின்னா, இப்ப நீங்க பூஜை பண்றதுனால ஆயிடுமா அல்லது தியானம் பண்றதுனால ஆயிடுமா, ஆனா ஆகும், தற்காலிகமா ஆகும். இப்ப நீங்க பூஜை பண்றதுனால ஒரு 10 நிமிஷம் அந்த தியானத்துல ஈடுபடுறீங்க அல்லது பூஜையில் ஈடுபடுறீங்க, அப்போதைக்கு மனசு அப்படியே அமைதியா இருக்கும், அப்படியே பக்தி ரசம் புளியும், அப்படியே தெய்வீக அனுபவம் அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்புறம் நீங்க விவகாரத்துக்குள்ள போன பிறகு பாத்தீங்கன்னா, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத வாழ்க்கையை வாழ்றவங்க நிறைய பேர் நம்ம பார்ப்போம். இப்ப நீங்க நடைமுறையிலேயே பார்க்கலாம், அதாவது ஒருத்தர் என்ன பண்ணுவாருனா பயங்கர பக்தி, காலையில எழுந்திருப்பாரு, 6 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு சோ பூஜையில உட்காந்துருவாரு, அல்லது விஷ்ணு பூஜை, ரெண்டுமே எப்படி அவருக்கு விருப்பமோ அந்த மாதிரி ஒரு பூஜையை ஈடுபடுவாங்க. அப்படி ஈடுபட்ட உடனே பயங்கரமான பூஜையெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும் பூஜை முடிஞ்சிருக்குது. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து அவசரமா சார் டிஃபன் கூட எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு அப்படிம்பாரு. அங்கே வெளியிருந்து வரும்போதே அவர் அந்த டென்ஷன் ஆரம்பிச்சிடுவார். அந்த பூஜையை முடிச்சுட்டு வெளியே வரும்போதே முதல்ல வந்து ஒய்ஃபுகிட்ட தான் அந்த ஃபர்ஸ்ட் டென்ஷனே காட்டுவார். பூஜையை முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே டிஃபன் ஆயிடுச்சாம்பாரு, இல்லைங்க இப்போதான் கொஞ்சம் ஆயிட்டு இருக்குன்னா, என்ன பண்ணிட்டு இருக்க எனக்கு எவ்வளோ டைம் ஆச்சு தெரியுமா, சீக்கிரம் போகணும்ல ஆஃபீஸ்க்கு, எவ்வளோ வேலை எனக்கு இருக்குது, என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு தெரியாதா அப்படின்னு உடனே அப்போ கட்ட ஆரம்பிச்சுவார். அப்புறம் அந்த அம்மா அவசரமா செஞ்சு கொடுத்த உடனே சாப்பிட்டா ஏதோ ஒரு சுவை குறைவா இருக்குன்னா, என்ன சமைச்சிருக்கிற வாயிலே வைக்க முடியல அப்படின்னு அடுத்த விஷயத்தை ஆரம்பிச்சுவாரு. அப்புறம் நேரம் ஆபீஸ்க்கு போவாரு, ஆபீஸ்ல போய் எரிஞ்சு விழுவாரு, வர்றவங்ககிட்ட எல்லாம் சண்டை சச்சரவு ரகலை ரச்சு எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் சாயந்தரம் வந்து வீட்டுக்கிட்ட சம்சாரத்துக்கிட்டையும் குழந்தைகிட்டையும் சண்டை போட்டு தூங்கிடுவாரு. காலையில இருந்து மீண்டும் பூஜை பண்ணுவாரு, 1 மணி நேரம் பூஜை பண்ணுவாரு. அப்ப இதனால அவருக்கு மன தூய்மை அடைஞ்சுதானா? அடையாது. ஏன் அடையாதுன்னா, அந்த மனதுக்கான புரிதல் கொடுக்கப்படல, அதாவது விஷய சுகங்கள் புகுத்தப்பட்டிருக்கு மனசுக்கு. எப்படின்னா, இப்ப சாப்பிட்றது எப்படி ஒரு விஷயமோ, டாய்லெட் போறது எப்படி ஒரு விஷயமோ, நம்ம உடம்புக்கு வந்து அதை தவிர்க்க முடியாத நித்திய கர்மாவோ, அது மாதிரி பூஜையும் நித்திய கர்மாவா மாறிடும். நித்திய கர்மானா நீங்க விட முடியாத கர்மாக்கள், விட முடியாத கர்மாக்கள் அப்படின்னா நான் எதை சொல்றேன், சாப்பிடாம நீங்க இருக்க முடியுமானா? முடியாது, அதை நித்தியமா செஞ்சுதான் ஆகணும். இல்ல டாய்லெட்டே போக மாட்டேங்கன்னு சொல்ல முடியுமா? அது முடியாது, அது நித்தியமா நீங்க செஞ்சுதான் ஆகணும். அப்ப நீங்க வந்து எப்படி இன்புட்டை கொடுக்குறீங்களோ, அவுட் புட்டை கொடுக்கறதெல்லாம் உங்க வாழ்க்கையில நித்தியமா நடக்குதோ, அது மாதிரி பூஜையும் நித்திய கர்மாவில சேர்ந்துக்கும். பூஜை செய்வாங்க, ஆனா அதனால மாறிட்டாங்களான்னா மாற மாட்டாங்க. அதே மாதிரிதான் தியானம். தியானமும் என்னன்னா, 1 மணி நேரம் நான் தியானம் பண்றேன்ட்டு உட்காந்து அமைதியா இருப்பாங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப இதனால மனம் ஏன் மாறல அப்படின்னா, மனதுக்கான புரிதலே கிடைக்கல. அங்க என்ன நாலெட்ஜ் அதை எடுத்தது, அல்லது என்ன புரிதலுக்கு வந்தது, என்ன உயர் பரிமாண நிலையை அதை உண்டாக்கியது, அங்க ஒன்றுமே உயர் பரிமாண அனுபவம் கிடைக்கல, கிடைக்கவே இல்லை. அந்த ருட்டீன் ஹேபிட், அது சாப்பிட்ற ஹேபிட்டும் இந்த பூஜை பண்றதும் கிட்டத்தட்ட சேம். அதாவது சாப்பிடும்போது லபக்கு லபக்குன்னு அள்ளி போட்டுக்கிட்டு எப்படி வேற விஷயங்களை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றோம், டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றோமோ, பூஜை பண்ணும்போது நம்ம மனசு உண்மையிலே பூஜையில ஒருங்கிணைந்து இருந்ததானா? இருக்காது. கண்ட யோசனை பண்ணிக்கிட்டு, வேற சிந்தனைகள் பண்ணிக்கிட்டு, ஆஃபீஸை பத்தி யோசனை பண்ணிக்கிட்டு, அல்லது வீட்டில் சமையலை பத்தி யோசனை பண்ணிக்கிட்டே தான் பூஜை இருக்குமே தவிர, உண்மையான பூஜை என்று அதை நம்ம பார்க்க முடியாது. தியானமும் அப்படிதான். அப்ப இப்படிப்பட்ட படிநிலைகள்ல பயணம் பண்றவங்க பெரும்பாலும் மனதை அடக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகின்றார்கள், ஆனால் அதை சுத்திகரண பரிணாமம் என்று, பியூரிபிகேஷன் ஆஃப் த மைண்ட் என்று புரிந்து கொள்கிறார்கள், ஆனால் அப்படி அது நடப்பதில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு வாழ்க்கையில எது உண்மையா மனதுக்கு அப்டேட் பண்றக்கூடிய விஷயம் என்று தெரியவில்லை என்று பார்க்கிறோம். அப்ப இங்க மன அலைகளை வந்து நீங்க ஒரு புள்ளியில நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட அந்த ஒருமுகப்பாடுகின்ற தன்மை என்பது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் மட்டும் இல்லை என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு விஷயம் எப்படின்னா, இப்போ பூஜையை செய்தாலும் சரி, தியானம் செய்தாலும் சரி, அதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஒருமுகப்பாடு தான். மன ஒருமுகப்பாட்டுக்கான ஒரு பயிற்சியே அது வந்து நமக்கு சாதனைகளா சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த சாதனைகளா சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட விஷயத்த நீங்க எதுக்காக செய்றீங்க? மன ஒருமுகப்பாட்டுக்கு தானே செய்யறீங்க. அப்ப பூஜை பண்ணும்போது உங்களால ஒருமுகப்படுத்த முடிஞ்சுதா, அல்லது நீங்க தியானம் பண்ணும்போது ஒருமுகப்படுத்த முடிஞ்சுதா அப்படின்னு உங்களையே கேள்வி கேட்டு பாருங்க. அது நடக்காம தான் இருக்கும். அப்ப எப்ப உண்மையிலேயே நடக்கணும்? இந்த அத்தியாத்ம ஞானத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நம்ம என்ன கிளியரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னா, இங்க நீங்க யார், இறைவன் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படிங்கறத தெளிவா எடுத்து விளக்கம் கொடுப்போம். அப்படி விளக்கம் கொடுக்கும் போது இங்க ஈஸ்வரன் அப்படிங்கறது இந்த காஸ்மிக் மைண்ட், யூனிவர்சல் இன்டெலெக்ட் சொல்றோம். அப்ப இந்த யூனிவர்சல் இன்டெலெக்ட் தான் உங்களை வழி நடத்துது, ஒன் ஆஃப் த பார்ட்டிகல் தான் நீங்க. அப்ப அவனுடைய கருவியா இருந்து இந்த உடலும் மனமும் இந்த உலகத்துல விவகாரம் பண்ணுது அப்படியே உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துட்டா, இப்போ நீங்க என்ன உண்மையிலே பண்ணுவீங்க? இங்கதான் வந்து பியூர் சரண்டர் நடக்கும். இந்த இடத்துல வரக்கூடிய சரண்டர் தான் ரியல் சரண்டர். அப்ப இங்க என்ன நடக்கும்னா, மனம் வந்து அந்த ஈஸ்வரன் இடத்துல தன்னை ஒப்பு வச்சுடும். ஓ, இப்ப இது வரைக்கும் நான் தான் ஏதோ செஞ்சுட்டு இருக்கிறேன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இது என்னுடைய செயல் என்று நான் இந்த உலகத்துல பூஜை பண்றதை நினைச்சேன், அப்புறம் அன்னதானம் பண்றதை நினைச்சேன், ஆபீஸ் வேலையை நினைச்சேன், ஆனா இப்ப எனக்கு புரியுது நீங்க கொடுக்குற அத்தியாத்ம ஞான கல்வி எனக்கு இப்ப உணர்த்துறது என்னன்னா, இங்க எல்லாமே ஈஸ்வரன் நியதியில் இருக்கு, அந்த காஸ்மிக் இன்டெலெக்ட் தான் எனக்குள்ள இருந்து பிரகாசிச்சு இந்த உலகத்துல என்ன வழி நடத்திக்கிட்டு இருக்கு. அப்ப அதுக்கான ஒரு டூலா இந்த பாடி மைண்ட் அதை யூஸ் பண்ணுது. அப்ப அது என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய யூனிவர்சல் மைண்டை, அதாவது சமஷ்டி மனதை வந்து வியஷ்டி மனசா மாத்தி சிறு சிறு உடல்களுக்குள்ள சில விவகாரங்களை உண்டாக்கி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல நானும் ஒரு கருவி அப்படின்னு எந்த ஒரு தனி மனிதன் தன்னை உணர்ந்து கொள்கிறானோ, அவன் என்ன பண்ணுவான், தன்னுடைய மனதை வந்து அந்த ஈஸ்வரன் இடத்துல ஒப்படைச்சிருவான். அதுக்கு தான் உண்மையான சரண்டர்னு பேரு, சரணாகதி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கும். அப்ப அந்த சரணாகதி உங்களுக்குள்ள வந்துட்டா, நீங்க ஒன்றும் செய்யல, உங்களை வச்சு இறைவன் செய்யறான். அப்ப வந்து அந்த பியூர் சரண்டர் தான் உங்களுக்கு என்ன நடந்திருக்கு, பியூர் ஆஃப் தி மைண்ட், பியூரிபிகேஷன் ஆஃப் த மைண்ட்னு நம்ம பார்க்கலாம். அங்கதான் மன தூய்மை அடைஞ்சிருக்கீங்க. வேற நீங்க பூஜை பண்றதுனால மன தூய்மை அடைஞ்சிட்டேன், ஜபம் பண்றதுனால மன தூய்மை அடைஞ்சிட்டேன், அல்லது தியானம் பண்றதுனால மன தூய்மை அடைஞ்சிட்டேன்னு சொல்றதெல்லாம் உங்களையே மனசு ஏமாத்திக்கிட்டதா நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப அது எப்ப தெரியும் உங்களுக்கு, உள்ள திரும்பும்போது தானே தெரியும். அதை இங்க சாஸ்திரம் சொல்லி கொடுத்து, சுத்திகரண பரிணாமம் அப்படிங்கிறத இந்த முறையில பண்ணுங்க, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மையான புரிதலை மேலோங்கி கொண்டு நீங்க ஈஸ்வரன் இடத்துல இந்த மனதை ஒப்பு வச்சுட்டீங்க அப்படின்னா, இந்த மனமும் உடலும் உன்னுடைய கருவிகள் என்று அவனிடத்துல கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த நிலை என்ன தெரியுமா, ஆசைகளற்ற நிலையா மாறிடும். அங்கதான் ரியலாவே உங்களுக்கு பற்று விடுபடும். ஏன் பற்று விடுபடும்னா, நீங்க பற்றுவதற்கு என்ன இருக்கு, அவனுடைய விருப்பப்படி இங்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, நான் போய் இது விருப்பப்பட்டதுனால நடக்க போதா, அப்படி நடக்காது, அவன் விருப்பப்பட்டாதான் நடக்கும் அப்படின்னு நமக்கு புரிய வந்துடும். அப்ப இங்க நடக்கிற நிகழ்வுகள்லாம் அவனுடைய நிகழ்வு, அப்ப நமக்கு எல்லாம் புரிஞ்சிடும். அப்ப நம்ம அந்த நிகழ்வுல அப்படியே போகலாம், நமக்கு எந்த பாதிப்பும் வராது. இங்க நான் செய்வதற்கு ஒன்றும் இல்லை இறைவா, எல்லாம் நீ செய்கின்றாய் அப்படின்னு புரிஞ்சுட்டா, இங்க என் செயலாவது ஒன்றும் இல்லைங்கிற தெளிவும் வந்துடும். அந்த தெளிவு தான் இங்க ஞானம் என்று பார்க்கிறோம். அந்த நிலையை அடைவதற்கு தான் இங்க சுத்திகரண பரிணாமம் என்று நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப இதை போறதுக்கு தான் இந்த ஏகாக்கிர பரிணாமம்னு ஒரு நிலை இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மனதின் 10 நிலைகளை பார்த்தோம். அதுல ஏகாக்கிர பரிணாமம் அப்படிங்கிறது 1-pointed mind, மனசு வந்து ஒருமுகப்படுதல், ஒரு விஷயத்துல குவியுறது. அதை பகவத்கீதை பேசுதுன்னு நான் பல பாடங்கள்ல சொல்லியிருக்கிறேன். அந்த மந்திரம் கூட இருக்கு, யதா தியான யோகேன மனச்சேனம் யுக்தம் யதாச்சலம். அதாவது மனம் ஒரே விஷயத்தில நிம்மதியாக நிலை பெறுகின்ற போது அதன் சக்தி ஒருமுகமாக திரண்டு விடுகிறது என்று பகவத்கீதை சொல்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டு பார்க்கும்போது, அதை ஏகாக்கிர மனம் என்று சொன்னோம் அப்படின்னு பார்த்தோம். அப்ப ஒரு விஷயத்துல தங்குகின்ற மனசு, அப்ப அந்த ஏகாக்கிர மனம் அப்படிங்கிற விஷயத்த நீங்க உண்டாக்குறதுங்கிறது எப்ப சாத்தியமாகும்? இப்போ பூஜை பண்றதுனால ஏகாக்கிர மனநிலை வந்துடுதா, தியானம் பண்றதுனால ஏகாக்கிர மனநிலை வந்துடுதா அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டு பாருங்களேன், வருவதில்லை. ஏன் வருவதில்லை அப்படின்னா, நீங்க பூஜை பண்ற கொஞ்ச நேரம் அந்த ஏகாக்கிர மனநிலை இருக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணினாலும் திருப்பி நீங்க விவகாரத்துக்குள்ள வரும்போது உங்க மனம் ஒருமுகப்பாட்டுக்குள்ள இல்ல. அப்ப 24 மணி நேரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்நாள்ல, ஒரு நாளைக்கு நான் பேசுறேன், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்நாள்ல அரை மணி நேரம் நீங்க பூஜை செய்யறதுனால மனதை ஏகாக்கிர நிலைக்கு கொண்டு வந்துட முடியுமா? எப்படி முடியும்? மீதி 23.5 மணி நேரம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு மனசு. அல்லது ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்றதுனால ஏகாக்கிர மனநிலைக்கு கொண்டு வந்துட முடியுமா? மீதி 23.5 மணி நேரம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு மனசு. நைட்டு தூங்குறது கூட இல்லை நிறைய பேரு, 5 மணி நேரம் 4 மணி நேரம் கூட ஒழுங்கா தூங்குறவங்க இல்லை. ஏன்னா அப்பயும் மனசு ஓடிக்கிட்டே இருக்கு, கண்ட சிந்தனைகள் பண்ணுது, கவலைப்படுது, அல்லது எதிர்கால சிந்தனைக்கு போயிடுது, கடந்த கால சிந்தனை நினைச்சு கவலைப்படுது. இப்படிதான் நிறைய மனிதர்களை நம்ம பார்க்க முடியுது. அப்ப இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஏகாக்கிர பரிணாமத்துக்கு நம்ம பயணம் பண்றதுக்கு பாதை தெரியல அப்படிங்கிறது காரணம். இப்ப நாம அந்த பாதையை இந்த அத்தியாத்ம ஞானத்துல காட்டி கொடுக்குறோம். எப்படி காட்டி கொடுக்குறோம்? ஏகாக்கிர நிலை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத கிளியர் பிக்சர் கொடுத்துட்டேன், நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன், ஞாபகப்படுத்தணும். இப்ப மன ஒருமுகப்பாடு அப்படிங்கிறது என்னன்னா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். நீங்க நிகழ்வில் பயணம் பண்றது அதுதான் ஏகாக்கிர மனசு, ஒருமுகப்பட்ட மனம். அங்க வந்து நீங்க என்ன காரியம் வேணா செய்யலாம், பூஜை தான் செய்யணுமா? நாட் கம்பல்சரி, கம்பல்சரி கிடையாது. நீங்க எல்லாத்தையும் தியானம் தான் பண்ணணுமா? நாட் நெசசரி, அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா நீங்க வந்து எதை வேணா செய்யுங்களேன். நீங்க நான் சொல்றேன், சாப்பிட உட்காருங்க, திருப்தியா சாப்பிடுங்க, சாப்பாட்டுல ஞாபகம் வைங்க. அந்த சாப்பாட்டுடைய ஒவ்வொரு கவலத்தை எடுத்து சாப்பிடும்போது அதை ரசிச்சு ருசிச்சு அதனுடைய சுவையோட சாப்பிட்டு பாருங்க. அந்த சுவை உணர்வு உங்க நரம்புகளில் தூண்டப்பட்டு நாக்கு வழியா உள்ள போய் அந்த ரசம் எல்லாம் அப்படியே உடம்பு ரத்தத்துல கலந்து உங்களுக்கு தேவையான சத்துக்களை கரெக்டா கொடுத்துரும். அப்ப சாப்பிடுற விஷயத்தை நீங்க சரியா இருந்தாலே உங்களுக்கு உடம்புல பெரும்பாலான நோய்கள் போயிடும். மலஜல உணர்வு வருது, டாய்லெட்டு போறீங்க, யூரின் போறீங்க. அப்ப நீங்க அங்க ஞாபகத்தை வச்சு அதை செய்யுங்களேன், அங்க போயிட்டு வேற சிந்தனை பண்ணிக்கிட்டு பேப்பர் நியூஸ் பேப்பர் படிக்கிறது, டாய்லெட்டு போறதுலாம் நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு போய் நிறைய பேருக்கு அங்க படிச்சு உட்காந்துருப்பாங்க. அப்பதான் உலக செய்திகள்லாம் உங்களுக்கு தேவைப்படுது. இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாம் வாழ்க்கையில வந்து ஒரு செயலுக்கும் அந்த விளைவுக்கும் முரண்பாடா இருந்தா எங்க இருந்து நமக்கு மனசு அடங்குவோம்? அடங்கவே அடங்காது. அங்க டாய்லெட்ல நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறவங்க வந்து பூஜையில இறைவன் நினைப்பாங்களானா? எப்படிங்க நினைப்பாங்க? அவங்க அங்க இருக்கிற வேலையை தான் இங்கேயும் செய்வாங்க. இங்க இறைவன் முன்னாடி உட்கார்ந்து இருப்பாங்க, பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா பூஜையில வந்து ஏகாக்கிர மனநிலை வருதான்னா வராது, வேற விவகாரங்கள் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்ன? ஒரே தீர்வு வந்து நிகழ்வில் பயணம் பண்ணுவது மட்டும்தான் மனதை ஒருமுகப்படுத்துவதற்கான ஒரே வழி, வேற வழியே கிடையாது. அப்ப நீங்க நிகழ்வுல ஒவ்வொரு காரியத்தையும் மிருந்து நிதானமா செய்யுங்க. சாப்பிட்டா சாப்பிடுங்க, தூங்குனா தூங்குங்க. எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த வேலையில சமைக்கிறீங்களா, அந்த சமையல்ல ஞாபகத்தை வைங்க. அப்பதான் நீங்க அந்த சமையலை சுவையா கொடுக்க முடியும். சமைச்சுக்கிட்டே வேற ஏதாவது காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் பாக்குறோம். அப்படி பண்ணா அந்த காரியத்தை முழுமை அடைய முடியுமா? முடியாது. ஏன்னா அதுல ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காது. இப்ப கார் ஓட்டுறீங்க அப்படின்னா, இப்ப கார் ஓட்டும் போது உங்களுக்கு அந்த காரை கவனிச்சு ரோட கவனிச்சு நீங்க அப்படியே அழகா ஓட்டுற அந்த கார் கரெக்டா போகும். ஆனா உங்களுக்கு கார் ஓட்டுற எஃபிஷியன்சி இருக்கு, திறமை இருக்கு. அதனால நீங்க அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு கார் ஓட்டலாம், கார் போய்கிட்டு தான் இருக்கும். நீங்க ஜாலியா வேடிக்கை பார்த்துக்கிட்டோ, சைட்ல பார்த்துக்கிட்டே காரை ஓட்டலாம், மேலே பார்த்துக்கிட்டே காரை ஓட்டலாம், கீழே பார்த்துக்கிட்டே காரை ஓட்டலாம், பாட்டு கேட்டுக்கிட்டே காரை ஓட்டலாம். இப்பதான் வீடியோ எல்லாம் வந்துருச்சு இல்ல, கார்ல வந்து இப்ப சின்ன சின்ன வீடியோ பிளேயர் எல்லாம் மாட்டிக்கிட்டு படம் பார்த்துக்கிட்டே கார் ஓட்டுறவங்களா இருக்காங்க. ஆனா இப்படி எல்லாம் ஓட்டுறவங்க வந்து திறமைசாலிகளா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. ஏன்னா அது சான்ஸா அப்படி போயிட்டு இருக்கும், ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காது. இப்ப வந்து அப்படி ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டே போறாரு, யூடியூப்ல ஒரு சுவாரஸ்யமான சீன் ஓடிக்கிட்டு இருக்கு, அவர் வீடியோ பார்த்துக்கிட்டே கார் ஓட்டிட்டு இருக்காரு, கார் அழகா போயிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப திடீர்னு குறுக்கல ஒரு நாலு ரோடு வர சந்திப்பு வருது, இவர் கவனிக்கல, குறுக்குல இருந்து திடீர்னு ஒரு வண்டி வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், இவர் கண்ணை தூக்கி பாக்குறதுக்குள்ள ஆக்சிடென்ட் நடந்து முடியுது. ஒரு வினாடி தானே, விபத்துங்கிறது ஒரு ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட் சொல்லுவோம், சின்ன சலனம் தான், அவ்வளவுதான், எல்லாம் நடந்து முடிஞ்சிடும். அதுக்குள்ள என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு விபத்துக்கு காரணம் என்ன? நம்முடைய கவனச்சிதறல் தானே காரணம். நம்ம வந்து கார் ஓட்டுறதை கவனிக்காததுனால கார் விபத்துல மாட்டிக்கிறோம். ஆனா எப்பயுமே மாட்டுறது இல்ல, ஒரு நாள் மாட்டிக்கிறோம். அதனால நம்ம செய்யறது சரி அப்படின்னு நம்ம ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம திறமை, நான் அப்படியே கையே விட்டு ஓட்டுவேங்க, காலே விட்டு ஓட்டுவேங்க, நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டே ஓட்டுவேங்கன்னா ஓட்டலாம், எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. அது மாதிரி சமையலும் அப்படிதான் சொல்றேன். சமையல் வந்து உங்களுக்கு அனுபவம் இருக்கலாம், நான் இவ்வளவு மிளகாத்தூள் போடுவேங்க, இவ்வளவு உப்பு போடுவேங்க, எனக்கு எல்லாம் கை பழக்கம் இருக்குங்க, நான் வந்து சமைக்கும் போது எனக்கு எதுவுமே வேண்டியதில்லை, அப்படியே கையை வச்சு அல்லுதான் கரெக்டா உப்பு வரும் போட்டுருவேன், கையை வச்சு அல்லுவேன் கரெக்டா காரம் வரும் அப்படி போடுவேன், நான் போடுற அளவெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே மேட்ச் ஆகி அப்படியே அருமையான டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்றவங்க ஒரு நாள் சொதப்புறாங்கல்ல, அப்படி அருமையா தான் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு நாள் அதை வந்து சொதப்பி பார்த்தா வாயிலே வைக்க முடியாம உப்பு அதிகமா போயிடும், இல்ல காரம் வாயிலே வைக்க முடியாது, இப்படி மாறுது. என்ன காரணம்? அப்ப என்னைக்காவது ஒரு நாள் அது மாறுறது காரணம் என்ன? அது கவனிச்சதால் தானே. அப்ப நம்ம இன்றைக்குமே நம்ம கவனிச்சதால் தான் செய்யறோம். ஆனா ஒரு நாள் காட்டி கொடுக்குது, பல நாள் காட்டி கொடுப்பது இல்லை. அதை வைத்துக் கொண்டு எனக்கு கவனிச்சதால் இல்லை என்று சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். நம்ம எப்பயுமே கவனிச்சதால் தான் இருக்கும். அப்ப அதனால நீங்க என்ன பண்ணணும்னா எப்பவுமே ஒருமுகப்பட்ட கவனத்துக்கு வந்துருங்க. அப்ப நீங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ங்கிறது என்னன்னா, இப்ப சமைக்கும் போது சமையல்லையே ஞாபகம் வச்சு நான் எந்த அளவுக்கு உப்பு எடுத்து போடுறேன், நான் எந்த அளவுக்கு காரத்தை எடுத்து போடுறேன், நான் அது எப்படி அதை செய்யறேன், அதை எப்படி சுவை கூட்டுவது அப்படின்னு நான் ஒவ்வொன்றும் கவனிச்சு கவனிச்சு அதுல ஞாபகம் வச்சு செஞ்சா எனக்கு வேற சிந்தனைகள் போகாது. அந்த சமையலில் மட்டும் என்னுடைய செயல்பாடு இருக்கும். அப்போ அந்த சமையல் எப்படி நடக்கும்? பர்ஃபெக்டாக நடக்கும். காரமும் எச்சா இருக்காது, உப்பும் எச்சா இருக்காது, அவ்வளோ ஒரு அருமையான சுவை. அப்போ அது அறுசுவையும் கலந்து அந்த டேஸ்ட் சாப்பிட்றவங்களுக்கே வந்து அப்படி ஒரு அருமையான தன்மையை உண்டு பண்ணும். அந்த உண்ணும் உணவில் சுவை கூடும், உண்பவர்களுக்கும் அந்த வித்தியாசம் புரியும். அந்த ஒருமுகப்பட்ட மனதில் சமைக்கப்பட்ட உணவை உண்கின்றவர்களும் அந்த ஒருமுகப்பட்ட மனத்தன்மைக்கு தானாகவே வருவதை நம்ம நடைமுறையில் பார்க்க முடியும். ஏன்னா இதுதான் அந்த மனதின் அவ்வளவு பவர், அவ்வளவு ஒரு அற்புதமான மாயா சக்தி இந்த மனசு. அது நமக்கு சொல்றதுக்கும் போது அவ்வளவு எளிமையா புரிஞ்சுக்கொள்ள முடியாது, ஆனா நடைமுறையில பண்ணி பாத்தீங்கன்னா அந்த மனதின் மகத்துவம் மகோன்னதம் எல்லாம் புரிய வரும். ஏன்னா பிராக்டிக்கலா நீங்க சமைக்கிற விஷயத்துல தப்பு பண்ணிட்டீங்கன்னா வீட்டுல பிரச்சனைகள் வருவது என்ன காரணம்னா அந்த கோபம், அந்த இது எல்லாமே நம்ம சமையல்ல நாம எந்த மனோபாவத்துல சமைக்கிறோங்கிறத பொறுத்து வீட்டுல இருக்கக்கூடிய மனோபாவத்தை மாற்ற முடியும் அப்படிங்கிறது உண்மை. அது உண்மை. அதனாலதான் நம்ம வந்து கண்ட இடத்துல போய் சாப்பிடக்கூடாது, ஹோட்டல்லாம் நினைச்ச ஹோட்டல போய் சாப்பிடக்கூடாது. நீ பெரியவங்க சொல்றாங்கன்னா ஒருத்தர் என்ன மாதிரி மனநிலையில நமக்கு சமைச்சு போடுறாங்களோ அந்த மனநிலை நமக்கு வந்து ஒட்டிக்கும். அது நடைமுறையில உண்மையா இருக்கக்கூடிய விஷயம்தான். ஏன்னா கதைகள்லாம் கூட அதுக்கு இருக்கு, புராண கதைகள் எல்லாம் அதுக்கு மகன்கள் புரிய வைக்கிறதா சொல்லுவாங்க. ஒரு வீட்டுல வந்து ஒரு சாமியார் வந்து சாப்பிட போறாரு. அந்த வீட்டுல வந்து அவங்க வாங்க சாமியை உட்கார வச்சு நல்லா பரிமாறுறாங்க, உணவெல்லாம் பரிமாறுறாங்க, அவர் நல்லா எல்லாம் சாப்பிட்டுறாரு. சாப்பிட்டுட்டு அவர் கிளம்பும் போது அந்த சாப்பாட்டுக்கு முன்னாடி வச்சிருந்த ஒரு பித்தளை டம்ளர் எடுத்து இடுப்புல சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அவர் வீட்டுக்கு போன பிறகு யோசிக்கிறாரு, என்னடா நம்ம வந்து ஒரு விருந்தோம்பல் நம்மளை கூப்பிட்டு விருந்து சாப்பிடதான் கூப்பிட்டாங்க, நம்ம போய் சாப்பிட்டோம், அப்புறம் எதுக்காக நாம இந்த டம்ளர் திருடிட்டு வந்தோம்? இது ஒரு அல்பமான விஷயம் அல்லவா? ஆனா அந்த இடத்துல எனக்கு திருடணுங்கிற மனப்பான்மை ஏன் வந்தது புரியலையே அப்படின்ட்டு அந்த சாமியார் தன்னுடைய தவறை உணர்ந்து மீண்டும் அந்த டம்ளர் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்கே போறாரு. போயிட்டு இந்த மாதிரியே இந்த மாதிரி எனக்கு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த டம்ளர் திருடிட்டு போகணும்னு எனக்கு தோணுச்சுன்னு தெரியலம்மா, இந்த டம்ளர் எடுத்து நான் எடுப்புல சொல்லிட்டு போயிட்டேன், ஆனா இது தவறுன்னு எனக்கு தெரிஞ்சதுனாலதான் இவனை திருப்பி கொண்டு வந்து கொடுக்க வந்திருக்கேன், இந்த அங்க இந்த டம்ளர்னு சொல்லிட்டு அந்த டம்ளர் அங்க வச்சுட்டு இது ஏன் நடந்தது என்ன பண்ணீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, நாங்கள் உங்களுக்கு எப்பயுமே சனிக்கிழமை சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை உங்களுக்கு சாப்பாடு போடுவோம், இந்த வாரம் சனிக்கிழமை வந்து எனக்கு கொஞ்சம் உடம்புல சரியில்லாதனால ஒரு அம்மாவை வந்து வீட்டில் சமைச்சு கொடுக்க சொன்னோம், அந்த அம்மா வந்து சமைச்சு கொடுத்துட்டு போனாங்க ஐயா, அந்த சாப்பாடு தான் உங்களுக்கு பரிமாறணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் அந்த அம்மா யாரு என்னன்னு விசாரிக்கும் போது அந்த அம்மா வந்து ஒரு திருடி, அதாவது வீட்டுக்கு வீட்டுக்கு போய் சமையல் வேலை செய்யறது, அங்கே இருக்கிற பொருள்கள்லாம் இந்த சமையல் பொருள்கள்லாம் திருடிட்டு போறது, இந்த மாதிரி அவங்க எப்பயுமே ஒரு திருட்டு குணமுடைய பெண்மணி. அப்போ அந்த திருட்டு குணமுடைய பெண்மணி கையால் சமைச்சு போட்ட சாப்பாடை சாப்பிட்ட உடனே அந்த சாமியாருக்கு திருட்டு குணம் வந்துருது இல்லையா? அது எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது பாருங்க, த்ரூ தி இன்விசிபிள் மைண்ட். அந்த மனம் வந்து இப்படிதான் ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு போகும். அது உங்களால பார்க்க முடியாது, சூட்சமான விஷயம் தானே அது. நீங்க ஸ்தூலமான விஷயம்னா பார்க்கலாம், கையில ஒரு பொருள் கொடுக்குறீங்கன்னா இந்த பொருளை கையில கொடுக்குறாங்க, நான் இதை கண்ணால பார்த்து வாங்கினேங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா திருட்டு குணத்தை வந்து கண்ணால பார்த்து வாங்க முடியுமா, காதால கேட்டு வாங்க முடியுமானா? இல்ல, அது கண்ணுக்கு தெரியாத சூட்சமா வாங்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த திருட்டு குணம். அப்ப அந்த திருட்டு குணம் எப்படி ஒட்டிக்குது? சேர்க்கை தானே. அதனாலதான் நம்ம சொல்றோம், அந்த பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா. பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும்னா, நீங்க ஒரு மல்லிகைப்பூவை நார்ல கட்டினீங்கன்னா அந்த நார் எப்படி இருக்கும்? அந்த மல்லிகைப்பூவுடைய மனத்தை வாங்கி கொண்டு அந்த மல்லிகைப்பூ வாடி கீழே உதிர்ந்த பிறகு கூட அந்த நாரை எடுத்து மூந்து பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூவினுடைய மனம் அடிக்கும். அப்ப எப்படி நடந்ததுங்க? அந்த மல்லிகைப்பூவுடைய சூட்சமான மனதை வந்து இந்த நாறு சூட்சமா வாங்கிக்குது, ரெண்டும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை உண்டு பண்ணுது. ஆனா அது ஒட்டிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம், உங்க பெருங்காயம் இருக்கு வீட்டுல வந்து, நீங்க பெருங்காயம் போட்டு வச்சிருக்கீங்க. இப்ப பெருங்காய டப்பாக்குள்ள பெருங்காயம் கொஞ்ச நாள் போட்டு வச்சுட்டு நீங்க அந்த பெருங்காயத்தெல்லாம் முடிச்சிட்டீங்க. இப்ப நீங்க அந்த டப்பாவை மூந்து பாருங்களேன், பெருங்காய வாசம் அடிக்கும். பெருங்காயமே இல்லைங்களே, ஆனா அந்த வாசம் ஒட்டிக்கிச்சு பாருங்க. நீங்க என்னதான் சோப் போட்டு கழுவிட்டு மூந்து பாருங்க, பெருங்காய வாசம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். காஃபி தூள் வாசமும் அப்படிதான். சில வாசனைகள் பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கிச்சுன்னா போகாது. அப்ப என்ன காரணம்? அது சூட்சமத்துல ஒட்டக்கூடிய தன்மை உடையது. இதே கான்செப்டை தான் நான் வந்து அசைவ உணவுல சொல்லுவேன். அசைவ உணவுல கிட்ட கேள்வி கேட்பாங்க, என்னங்க சொல்றீங்க, அதுவே இறந்து போச்சு, அதை நான் சாப்பிட்டா எப்படிங்க அதனுடைய மனசு வந்து என்ன பாதிக்கும், என்னால் ஏத்துக்க முடியல அப்படிம்பாங்க. சைவம் அசைவம் அப்படிங்கிற உணவுல வந்து ஒரு டாபிக் நம்ம பேசும்போது சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்னா, சைவ உணவுகள் மட்டும்தான் சாப்பிடணும், தாவர உணவுக்கு வந்து மனசு கிடையாது, அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது மனவேதனை அடையாது, அதனால அதனுடைய பாதிப்பு உங்களுக்கு வராது, நீங்க மனரீதியா பாதிக்கப்பட மாட்டீங்க. ஆனா அசைவ உணவு என்று சொல்லக்கூடிய கோழி ஆடு மாடு எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அது உயிர் விடும்போது வேதனை அடைஞ்சு உயிர் விடும், தன்னை இவன் கொள்றான் அப்படின்னு சாபம் கொடுக்கும், அப்புறம் அது தன்னுடைய குழந்தைகளை விட்டுட்டு போறமே அப்படின்னு ஏக்கம் அடையும். அதுங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரம் இருக்கு, அதுங்களுக்கும் ஜீவிதம் இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஜீவிதம்னா வாழ்க்கை இருக்கு. அப்ப எல்லாமே நமக்கு இருக்கிற வாழ்க்கை மாதிரிதான் அதுங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையை நாம வந்து துன்புறுத்தி அதைகளை கொடுமைப்படுத்தி அதை கொன்று வருமானத்துக்காக அவன் வயிற்று பழத்துக்கு அவன் அதை வெட்டுறான், நம்ம சுவைக்காக நாம அதை போய் வாங்கி சாப்பிடுறோம். அப்ப இது வந்து எப்படி ஜீவகாருண்யம் ஆகும்? அப்ப காருண்யம் இல்லாம கருணை இல்லாம நம்ம ஒரு மிருக வதை செய்து சாப்பிடும் போது அதனுடைய மிருக குணம் நம்ம கிட்ட வந்து ஒட்டிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் என்ன தெரியுமா கேட்கறாங்க, அது எப்படிங்க ஒட்டிக்கும், அதுவே வந்து மாமிசம், அதுல என்ன இருக்க போகுது? அப்புறம் அந்த மாமிசத்தை நான் பாயில் பண்றேன், நல்லா சமைக்கிறேன், சமைக்கும் போது அதுல இருக்கிற கெட்டதெல்லாம் அழிஞ்சு போயிடுது, அப்புறம் அதை நான் உணவா உட்கொள்ளும் போது எப்படிங்க அது என்ன பாதிக்கும், என்ன புருடா விட்டுருக்கீங்க அப்படின்னு நம்ம கிட்ட திருப்பி கேட்கறாங்க. ஆனா அந்த புருடா விடுறதா சொல்றவங்க வந்து அவங்க உடல் அளவுல தான் பாக்குறாங்களே தவிர மனதளவுல பாக்கலல்ல. நாம என்ன சொல்றோம், மனம் என்பது கண்ணுக்கு தெரியாத சூட்சமான விஷயம். அந்த சூட்சமான விஷயம் வந்து நீங்க கண்ணுல பார்த்து கண்டுபிடிக்க முடியாது, அது ஊடுருவக்கூடிய விஷயம், மனதுக்குள்ள ஊடுருவி பாயக்கூடிய விஷயம். அது வந்து மின்சாரம் போல புரிஞ்சுக்கலாம், ஒயர் வழியா மின்சாரம் போயிட்டு இருக்கு, ஆனா மின்சாரம் இருக்குங்கிறது உங்களுக்கு லைட் எரியதை வச்சு தெரியுது, ஆனா இருக்கா இல்லையான்னு தொட்டு பார்த்தா தெரியுமா தெரியாதா, எப்படி ஷாக் அடிச்சு தூக்கி வீசுது. அது மாதிரி இங்க மனசு சூட்சமா கண்ணுக்கு தெரியாம இருக்கும், தொட்டு பார்த்தீங்கன்னா ஷாக் அடிக்கும். அப்ப அப்படிப்பட்ட விஷயம் இருக்குதுங்கிறத நம்ம புரிய வைக்கிறோம். அது நிறைய பேரால புரிஞ்சுக்க முடியலன்னா நம்ம அவங்களை என்ன சொல்றது, இன்னும் அவங்க பரிணாமத்துல மேல்நிலை பரிமாணத்துக்கு உயரணும், அவங்களுக்கு இன்னும் பக்குவம் பத்தல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். குழந்தைங்க வந்து அந்த சூப்பர்மேன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நான் சூப்பர்மேன் மாதிரி மாறிடுவேன் அப்படிங்கிற மனோபாவத்தில் இருக்கிற குழந்தைக்கு நீ சூப்பர்மேன்லாம் ஆக முடியாதரா, நீ அப்படியெல்லாம் பறக்க முடியாதரா அப்படின்னு சொன்னால் கேட்பானா, அதெல்லாம் முடியாது, நீ ட்ரெஸ்ஸை வாங்கி கொடு நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன்பா. அப்போ அவனுடைய விருப்பத்துக்காக சரி நம்ம வாங்கி கொடுத்துடலாம், ஆனால் சொல்லி கொஞ்சம் வான் பண்ணி கொடுக்கணும். இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான், மட்டர் மாடியிலிருந்து பறந்து பார்க்க ஆரம்பிச்சிருவான். அப்படி பறந்து விழுந்து போன பசங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு காலத்தில் பேப்பர் நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சக்திமான் படம் அந்த சீரியலை பார்த்துட்டு நிறைய குழந்தைங்க அந்த சக்திமான் மாதிரி ட்ரை பண்ணி செத்து போனவங்களாம் இருக்காங்க. அது மாதிரி சூப்பர்மேன் படம் பார்த்துட்டு சூப்பர்மேன் மாதிரி பறக்க ட்ரை பண்ணி அந்த ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு வெளியே வந்து அப்படியே கையை நீட்டிக்கிட்டு அப்படியே பறக்க முயற்சி பண்ணியிருக்கிறான், அப்படியே கீழே விழுந்து இறந்து போன பசங்கள்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நியூஸ் எல்லாம் நம்ம மீடியாக்களை பார்ப்போம். ஆனால் இந்த நியூஸ் எல்லாம் பெரும்பாலும் மறைக்கப்பட்டுடும். ஏன் அப்படின்னா கார்பரேட் நிறுவனம் அதனால் அஃபெக்ட் ஆகிடும், அவங்களால ப்ராடக்ட் பண்ண முடியாது, இந்த மாதிரி படங்களை மார்க்கெட் பண்ண முடியாது. அப்போ அதனால இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கறதே அதே கார்பரேட் நிறுவனங்களுடைய மீடியாக்கள் தான். நீங்கள் எப்பயுமே இந்த உலகத்தில் பாருங்கள், அந்த கார்பரேட் கம்பெனிகள்லாம் அந்த ப்ரெஸ் இருக்கும், அந்த கார்பரேட் கம்பெனிகள் தான் அந்த கம்பெனி இருக்கும், எல்லாமே அவங்களதே தான், வேற வேற பேர்ல இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு எதெல்லாம் சாதகமாக இருப்பாங்களோ அதை அருமையாக விளம்பரப்படுத்துவாங்க. நீங்கள் உங்களுக்கு உப்பு இல்லையா, இந்த டூத் பேஸ்டை வாங்கி உபயோகப்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு இந்த உப்புனால பல்ல இருக்கிற அந்த கிருமிகள்லாம் செத்து போயிடும் அப்படின்னு ஒரு விளம்பரப்படுத்துவோம். அதுக்கு ஒரு அஞ்சு பேர் வந்து பேட்டி காண்ற மாதிரி ஒரு விளம்பரம் பயங்கரமாக ஒரு பத்து நிமிஷம் ஓடும். அதை பார்த்த உடனே ஓ அப்போ உப்பு போட்டால் நமக்கு நல்லது போல் இருக்குன்ட்டு அந்த உப்பு போட்ட டூத் பேஸ்ட்டு வாங்கி நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் நம்ம பண்டைய பெரியவங்கள்லாம் முன்னோர்கள் எல்லாம் உண்மையிலேயே வெறும் உப்புல தான் பல் வளர்த்துருக்காங்க. ஸோ அதாவது உப்பு எடுத்து கல் உப்பை நறுக்கி விட்டு கையில் வச்சுக்கிட்டு அப்படியே உப்புல பல்ல தேய்ப்பாங்க, உப்பு பல் தேய்ச்சா பல் பளபளப்பாகும். ஏன்னா அந்த பல்லில் இருக்கு இல்லையா பாசம் பிடிச்ச மாதிரி இருக்குல்ல, அது பூரா உப்பு தான் க்ளீன் பண்ணும். அப்போ உப்புனுடைய அந்த கடினத்தன்மையும் அந்த சோடியம் குளோரைடும் அந்த அழுக்கு நீக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்முடைய முன்னோர்கள் தெரிஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். இதையே வந்து இவனுக்கு என்ன பண்றாங்கன்னா மார்க்கெட் பண்ணும்போது ப்ராடக்டா மாத்திடுறாங்க. அப்ப இது மாதிரி நான் புரிய வைக்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், நான் என்னமோ தடம் மாதிரி பேசுறேன், மாத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஏதாவது வளரிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்க கூடாது. ஏன்னா நான் பேசுறதே மைண்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், மைண்ட் எங்கெல்லாம் சிக்குது, எப்படி எல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கு, எதையெல்லாம் உண்மைன்னு நம்புது, விளம்பரத்துல எப்படி ஈர்க்கப்படுது. நம்ம பெரியவங்க சொன்ன சாதாரண விஷயத்த ரிஜெக்ட் பண்ணிட்டு ஏதோ டிவியில விளம்பரம் சொல்றத பெருசு பண்ணி மனசு அதை நம்பிக்குது. அப்ப இது எவ்வளவு தூரம் குழந்தை மனசா இருக்கு, எடுப்பார் கைப்பிள்ளையா இருக்கு அப்படிங்கிற ஆங்கிள் நான் இதெல்லாம் உங்களுக்கு இப்படி புட்டு புட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு இங்க இந்த பாதையில ஏகாக்கிர மனம் அப்படின்னா என்ன அப்படின்னா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், எப்பொழுதுமே நிகழ்வுல வாழ்க்கையை வாழ கத்துக்கணும். ஒரு காரியத்தை செய்றீங்கன்னா அந்த காரியத்துல கண்ணாயிருங்க. இப்ப நீங்க தியானம் பண்றீங்கன்னா தியானம் மட்டும் பண்ணீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க, பூஜை பண்ணீங்கன்னா பூஜை மட்டும் பண்ணீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. ஆனா அப்படி இருக்கிறீங்களானா இல்லையே, நீங்க அப்படி செய்யாம அதை செய்யறேன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பகட்டுக்காகவும் மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காகவும் செய்யறதுல என்ன பலன் இருக்கு? அப்படி ஒரு பலனும் இல்லைன்னு நான் சொல்றேன். சும்மா தீட்சை வாங்கிட்டீங்கிறதுக்காக நீங்க தினசரி பூஜை பண்ணணுமா? அந்த தீட்சை எதுக்காக வாங்கினீங்க? அந்த தீட்சையினுடைய பலன் என்ன? ஒன்றும் புரியாது. இப்படிதான் நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப இப்படி போகிறத விட மனதுக்கு ஒரு புரிதலை கொடுத்து பயணம் பண்ணினீங்க அப்படின்னா நீங்க சரியா போவீங்க. அப்ப உங்களை யாரும் ஏமாத்த முடியாது. அப்ப எந்த தீட்சையும் நீங்க தேவையில்லை, உங்களுக்கு அவசியம் இல்லை. மனசை ஒருமுகப்படுத்துவதற்கு நீங்க எதை வேணா செய்யலாம், ஆனா அதை பர்ஃபெக்டா செய்யணும், நிகழ்வுகளை செய்யணும், அப்ப நீங்க ஒருமுக பாட்டுல இருப்பீங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நீங்க ஒன் பாயிண்டட் மைண்ட்னு சொல்றோம். ஏகாக்கிர பரிணாமம் என்று பார்க்கிறோம். அப்புறம் மனலய பரிணாமம் என்று பார்த்தோம் இல்லையா. மனலயம் அப்படின்னா மனம் நாத்தே லயம் யாத்தி. இது உபநிஷத் சொல்லுது, இது நாதபிந்து உபநிஷத் சொல்லும் இந்த மந்திரம். அதாவது நாதபிந்து உபநிஷத் அப்படிங்கிறது இங்க இறைவன் தான் நாதமா இருக்கிறான். அது வந்து ஓம்காரமா நம்முடைய சனாதன தர்மம் சொல்லும். இறைவன் வந்து ஒலி ஒளி தத்துவத்தில் இருக்கிறான், அது ஓம்கார வடிவமா இருக்கிறான். ஓம்காரம் என்பது வந்து ஒரு ஒலி மாதிரி உங்களுக்கு தெரியும், ஒலின்னா சவுண்டு மாதிரி தெரியும். ஆனா உண்மையிலேயே நீங்க அந்த ஓம்காரத்தை உள்வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு லைட்டா மாறும். அதாவது நாதமே பிந்துவா மாறும். அந்த பிந்து என்னன்னா உங்களுக்கு ஒரு அறிவை வெளிப்படுத்தி காட்டும். ஓம்ங்கிற ஒரு வார்த்தை எப்படிங்க அறிவை வெளிப்படுத்தி காட்டும் அப்படின்னா, ஒளி வந்து ஒளியா வெளிப்படுகின்ற ஒரு உயர் பரிமாண அனுபவம் வந்து மனதின் டிரான்ஸ்பர்மேஷன்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அது சும்மா ஒரு நாள்ல ரெண்டு நாள்ல வர்ற விஷயமா அல்லது ஒருத்தர் சொல்லி புரிஞ்சுக்கிற விஷயமா அப்படின்னா அப்படி கிடையாது. அதுதான் நம்முடைய நாதயோகம் வகுப்பு. நம்ம நாதயோகம் வகுப்பு வந்து எவ்வளவு ஒரு வேல்யூபிள் வகுப்புங்கிறது நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. அந்த வகுப்புக்கு வந்தவங்களுக்கு கூட அதை முழுமையா புரிஞ்சுக்கிட்டாங்களான்னா புரிஞ்சுக்கலங்கிறத நான் பார்க்கறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அந்த நாதம் என்பது எப்படி பிந்துவா மாறுது, அது அனுபவத்துல உணர்ந்தவங்க தான் அதனுடைய மகிமையை பாட முடியும். அது அருணகிரிநாதர் பாடுறாருல, நாத பிந்து கலாதி நமோ நமகாங்கிறாரு. நாதமும் பிந்தும் எப்படி இணையுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை ஒரே வரியில அவர் அழகா சொல்றாரு. அதை நமஸ்காரம் பண்றாரு. அப்படிப்பட்ட ஒரு இறைவனை நான் வணங்குகின்றேன், நமோ நமகாங்கிறாரு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு இறைத்தன்மை என்பது இங்க உலகத்துல காஸ்மிக் இன்டலெக்டா யூனிவர்சல் மைண்டா ஓம்காரமா இருக்கு. அந்த ஓம்காரம் தான் இங்க மனம் லயமாகக்கூடிய ஒரு விஷயம். எப்படி லயமாகும் அப்படின்னா, ஓம்காரத்துல சூட்சம் இருக்கு. என்ன அப்படின்னா, படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற மூன்று விஷயங்கள் ஓம்காரத்தில் இருக்கு. அதுதான் ஆ ஊ இன். ஆ என்றால் படைத்தல், ஊ என்றால் நிலைத்தல், இன் என்றால் ஒடுங்குதல் என்ற பெயர். ஏன்னா அந்த எழுத்துக்கள்லயே அந்த மூன்று விஷயங்களும் அடங்கிடும். ஏன்னா ஆன்னு சொல்லிட்டே இருந்தா நீங்க ஆங்கிற வார்த்தையை முதல்ல வாயை திறந்து உச்சரிக்க தொடங்குறீங்க. அப்ப உச்சரிக்கணும்னாலும் நீங்க வாயை திறக்கணும். அப்ப ஆன்னு திறந்துட்டாலே அது ஒரு செயல். அப்ப அங்க படைப்பு நிகழுது. ஊ அப்படின்னா நீங்க ஊங்கிற வார்த்தைய ஓயாம உச்சரிக்க முடியும், ஊன்னு சொல்லிட்டே இருக்கலாம். அப்ப அது நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வு. அப்ப அது செயல் நடக்குது இல்லையா. அப்ப காத்தல் என்று பொருள். ஒரு விஷயத்த அப்படியே தக்க வச்சுக்கிட்டீங்கன்னா அது காத்தல். அப்புறம் அது என்ன ஆகும், ஒரு ஸ்டேஜுக்கு மேல இம்முன்னு வருதுன்னு வச்சுங்க. இம்முனா அந்த உதடு ரெண்டும் மூடிக்குது. ஆண்டு திறந்த வாய் வந்து ஊன்னு சொல்லிட்டு அப்புறம் இம்முன்னும் போது உங்களுக்கு ரெண்டு உதடும் மூடிக்கொள்ளும் போது அங்க நீங்க எந்த வார்த்தையை வெளியே எடுத்தீங்கன்னா அந்த வார்த்தை முடிவடைஞ்சிடுது. அப்ப இம்முங்கும் போது அங்க ஒடுக்கமாகிறது இல்லையா. அந்த நிலை வந்து இங்க படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழிலை செய்கின்ற ஈஸ்வர தன்மையில ஓம்காரம் இருக்கிறது என்று நம்முடைய பண்டைய ரிஷிகள் இந்த வார்த்தையை தேர்ந்தெடுத்துதான் ஓம்காரத்தை நமக்கு முன்னிறுத்துறாங்க. ஏன்னா ஓம்காரத்தை முன்னிறுத்துறாங்கன்னா அவங்க ஏதோ அவங்களா சூஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்க கூடாது. இதெல்லாம் வந்து இயற்கையினுடைய நிகழ்வுல இருக்கிறத அவங்க தன்னுடைய தவ வலிமையால தெரிஞ்சு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிதான் பார்க்கணும். ஏன்னா இப்படி படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழிலை புரிகின்ற அந்த ஓம்காரம் வந்து இங்க ஸ்திதி லயம் அப்படிங்கிற அடிப்படையில நிகழ்வை உருவாக்கி அதை லயப்படுத்தி பார்க்கறது. அதைதான் மனோலய பரிணாமம் என்று நம்ம பார்க்கணும். அதாவது டிஷன் ஆஃப் மைண்ட்னு சொல்லலாம் ஆங்கிலத்தை சொல்றதா இருந்தா. அப்ப இங்க நவநாத சித்தருக்கு சரி நாத பிந்து உபனிஷத்தும் சரி இது அதான் சொல்லுது. மனம் நாத்தே லயம் யாத்தி. மனம் முழுமையாக நாதத்துடன் ஒன்றாகி அதன் சிந்தனை அலைகள் முற்றிலும் கரைகின்ற நிலை என்று இங்க சாஸ்திரம் சொல்லி கொடுக்கும். அப்ப நீங்க கேள்வி கேட்கலாம், அது எப்படிங்க ஓம்காரத்தை சொன்னா மனசு ஒடுங்குமா அப்படின்னு கேட்டா, ஓம்காரம் என்பது ஈஸ்வர நியதிங்கிறத சாஸ்திரத்துல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு தான் இந்த பாடத்துக்கு வரணும்னு நம்ம சொல்றோம். அதாவது ஒரு குருட்டுத்தனமா ஒருத்தர் சொல்றாங்கிறதுக்காக ஓம் ஓம்னு கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படிங்க உங்களுக்கு அது வேலை செய்யும். நிறைய பேர் அப்படிதான் போய் கத்திக்கிட்டு இருக்கிறான். யாரோ ஒருத்தர் வந்து தீட்சை கொடுத்துட்டாங்க, நான் ஓம் தீட்சை வாங்கிட்டேன், நான் வீட்டுல போய் ஓம் ஓம்னு கத்திக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதுன்னா எப்படியா நடக்கும். பொருள் உணர்ந்து சொல்வர் செல்வர் சிவபுரத்தில்னு மாணிக்க வாசகர் பாடுறாரா இல்லையா. ஒரு மந்திரத்தை நம்ம வந்து உபதேசமா வாங்குறோம் அப்படின்னா அந்த மந்திரத்தினுடைய பொருளை உணர்ந்து சொல்லணும். ஓம்காரம்னா ஓம்னா என்னங்கிறத பொருளே உணர்ந்துக்காம அந்த மந்திரத்தை நீங்க உச்சரிப்பு பண்றதுனால என்ன நன்மையை நீங்க அடைய முடியும், ஒரு நன்மையும் அடைய முடியாது. அப்ப ஓம்காரம்ங்கிறது அந்த மூன்று சக்திகளினுடைய ஒரு விஷயம், படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தடிலை புரிகின்ற ஒரு மகத்துவமான விஷயம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு மகோன்னதமான விஷயத்தை நீங்க எப்படி பார்க்கணும், ஈஸ்வரனா பார்க்கணும் அப்படின்னு நம்ம அத்தியாத்ம ஞானத்துல சொல்லி கொடுக்கோம். வேற யாரும் இதை சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அப்ப ஈஸ்வரன்னா யாருங்க? அது மனசே தான். அது எந்த நிலையில இருக்கு? பிரகிருதியா இருக்கு, காஸ்மிக் இன்டலெக்டா இருக்கு, யூனிவர்சல் மைண்டா இருக்கு. அப்ப இந்த யூனிவர்சல் மைண்டுக்குள்ள உங்களுடைய இண்டிவிஜுவல் மைண்டு சரண்டர் ஆனா தானே நீங்க மனதை வந்து லயப்படுத்த முடியும். மனோலயம்னா நீங்க எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? மனசே இல்லாம அப்படியே நடைப்பணமா மாறிடுறதா? அப்படி சொல்ல வரல சாஸ்திரம். மனோலயம் அப்படின்னா ஈஸ்வரன் இடத்துல நீங்க உங்க மனசை ஒப்படைக்கிறது. அதாவது நான் அப்படிங்கிற தனித்து அகங்காரமா வச்சுக்கிட்டு இருந்தீங்களா, எஸ்டி மனமா உங்களுக்கு விவகாரத்துல இருந்த மனசு என்ன பண்ணும்னா, சமஷ்டி மனமா இருக்கின்ற இந்த பிரபஞ்ச மனமாகிய ஈஸ்வரன் இடத்துல தன்னை ஒப்புவித்து விடும். இறைவா, நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், நீ இருக்கிறதுனால இந்த இயக்கம் இருக்கு. அப்ப இந்த இயக்கம் வந்து உன் மூலமா என் மூலமா நடக்குது. அப்ப இங்க நீயும் நானும் பிரிக்க முடியாத ஒன்று. அப்ப நான் இதுல ஒன் ஆஃப் த பார்ட்டிகல் தான், அதாவது ஒட்டுமொத்த கடல்ல ஒரு கடல் துளி தான் நான். ஆனா அந்த கடல் துளி கடலுக்கு வேறாக இல்லை. அந்த கடலோடு இணைஞ்சிட்டனா எனக்கு பேரு கடல். கடல்ல இருந்து என்ன தனியா வெளியே தூக்கி எரிஞ்சிட்டாங்கன்னா அது துளி. அப்ப நீங்க துளியா இருக்க விரும்புறீங்களா, கடலா இருக்க விரும்புறீங்களா? கடலா இருந்தா உங்களுக்கு வலிமை ஜாஸ்தி, துளியா இருந்தா உங்களுக்கு வலிமை கம்மி தானே. இதை சாஸ்திரம் புரிய வைக்குது. இங்க சாஸ்திரம் என்ன புரிய வைக்குதுன்னா, நீ ஒட்டுமொத்த பிரபஞ்சமா இருக்க விரும்புறியா இல்ல தனி மனிதனா வாழ விரும்புறியான்னு கேக்குது. நாங்க நினைச்சுக்கிறோம், நான் தனி மனிதனா வாழ்ந்தா தான் எனக்கு ஆனந்தம் நினைச்சுக்கிறோம். அது நம்முடைய அஜ்ஞானம், அறியாமை, அவித்யான்னு சாஸ்திரம் சொல்லுது. ஆனா நீங்க ஈஸ்வர மனமா மாறிட்டீங்கன்னா, காஸ்மிக் இன்டலெக்டா மாறிட்டீங்கன்னா, நீங்க தனியா இங்க ஒண்ணு செய்யறதுக்கு இல்ல, அது பார்த்துக்கோ உங்களை. ஏன்னா நீங்க அதோட இணைஞ்சிட்டு நீங்க உங்களுடைய தனித்துவ அடையாளங்களை விட்டுட்டீங்கல்ல. இங்க நான் ஒண்ணு இல்ல, இப்ப தனிப்பட்ட ராமசாமியும் நான் இல்ல, குப்புசாமியா நான் இல்ல, கமலாவா நான் இல்ல, விமலாவா நான் இல்ல. நீங்க புரிஞ்சுக்கிட்ட பிறகு உங்களுடைய தனித்துவ அடையாளங்களை எல்லாம் இழந்துருவீங்க. இழந்த பிறகு இருப்பது இறைவன் மட்டும்தான். அப்ப இந்த ஈஸ்வர நீதிக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் மனோலயம்னு பேரு. மனோலயம் அப்படிங்கிறத நீங்க மாத்தி புரிஞ்சுக்கிட்டு, நான் மனசு இல்லாம இருக்கிறேன், கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டேனா எப்படிங்க வாழ்றது, எனக்கு மனமே இல்லாம எப்படிங்க நான் செயலாற்றுறதுன்னா, உங்களுக்கு மனசே இல்ல அப்படி பண்ணுங்கன்ட்டு யார் சொல்லி கொடுத்தா? நீங்களா அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நாம பொறுப்பாக முடியுமா? அப்ப இது மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நீங்க பயணம் பண்ணுங்க அப்படிங்கறத நான் நீங்க படிப்படியா சொல்லி கொடுக்கறதுதான் இந்த பாடத்திட்டம். அப்ப இந்த பாடத்திட்டத்துல இப்ப நாம என்ன பண்ணிருக்கோம், மனதின் பரிமாணம் அப்படிங்கிற விஷயத்துல இப்ப ஆறு விஷயங்களை இன்றைக்கு பார்த்திருக்கோம். என்னென்ன பார்த்தோங்கிறத ஒரு டைம் ரிவிஷன் பண்றேன். மனதின் பகிர்முக அவஸ்தை, அதாவது வெளிப்புற அவஸ்தையில மனசு எங்கெல்லாம் சிக்கிட்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். அது அத்தியாசம் என்று சொல்றோம், மனதின் அறியாமை என்று சொன்னோம். அப்புறம் விஷய மனத்தின் சுகம், விஷய சுகங்களிலே மனம் ஈர்க்கப்பட்டு அதுல விவகாரம் பண்ணி கொண்டிருக்கிற மனசு. விஷய சுகங்களுக்கு நான் என்ன உதாரணம் கொடுத்தேன், சக்தி மேன், சூப்பர் மேன், ஸ்பைடர் மேன். இது குழந்தைங்களுக்கு. உங்களுக்கு வேணா அம்பாள், சிவம், உங்களுக்கு என்ன விருப்பமான வடிவங்கள் பிடிக்கிறோ அந்த விஷயத்துக்குள்ள நீங்க போய்க்குங்க. ஆனா நீங்க விஷய மனத்துல தான் இருக்கிறீங்க. ஏன்னா நீங்க குழந்தைங்களுக்கு வந்து சூப்பர் மேன் ஹீரோ, உங்களுக்கு அம்பாள் வந்து ஹீரோயினா இருக்கலாம், சிவம் வந்து ஹீரோவா இருக்கலாம். ஆனா சிவம் ஹீரோவா இருக்காரு, அம்பாள் ஹீரோயினா இருக்குங்கிறதுக்காக அந்த வாழ்க்கையை வாழ ஆசைப்படுறது உங்களுடைய அஜ்ஞானம், அறியாமை. ஏன்னா அது என்னன்னு புரியாம வாழ்ற வாழ்க்கை. உண்மையிலே இந்த ஹீரோயின் அம்பாள் யாரு, உண்மையிலேயே ஹீரோ சிவம் யாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க மனித பிறவியின் மகத்துவம் உணர்ந்தவர்கள் அப்படின்னு இந்த சாஸ்திரம் சொல்ல வருது. அதுதான் விஷயமான சுகம் அப்படிங்கிற டாபிக்ல பேசுது. அது ரெண்டு ஆச்சுங்களா? அப்புறம் புருஷார்த்தம் நோக்கிய மனம், அதாவது டேர்னிங் இன்வார்டுன்னு சொன்னேன், அது வந்து அந்தர்முகம், உள்முகமாக மனதை திருப்புவது. அதுக்கு வந்து எப்படி திருப்பணும், சும்மா அப்படியே உள்முகமா பாக்குறேன் கண்ணை உள்ள திருப்பி அந்த உள்ளுகிற குடலையும் எலும்பையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதா? அப்படி சொல்லல. அந்தர்முகம் அப்படின்னா புருஷார்த்த வழியில வரணும், அதாவது அறம், பொருள், இன்பம், வீடு. நமக்கு கொடுக்கப்பட்ட நான்கு வாழ்க்கை நெறிகளை, நெறிமுறைகளை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டு வாழ்வதுதான் அந்தர்முக பயணம். அதுக்கப்புறம் சுத்திகரணம், எப்படி நான்காவது நிலை சுத்திகரணம் என்ன, பியூரிபிகேஷன் ஆஃப் த மைண்ட். அப்ப மனதை தூய்மைப்படுத்துவது என்றால் மனதை வந்து ஒரு விஷயத்துல கொண்டு போகணும், அது தியானமா, ஜபமா, பூஜையா கிடையவே கிடையாது, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அப்ப அதை புரிஞ்சுக்கிங்க அப்படின்ட்டு தூய்மைப்படுத்துவதற்கான விஷயத்தை சொல்லி கொடுத்தோம். அப்புறம் ஏகாக்கிரம், ஏகாக்கிரம் என்ன, தனியா ஒரு விஷயத்த செஞ்சு நான் ஒருமுகப்படுத்துறேன்னு செய்யாதீங்க. நீங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல இருந்தாலே உங்களுக்கு நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும். அப்ப நீங்க தனிப்பட்ட முறையில அந்த ஒருமித்த தன்மைக்கு போக வேண்டாம், நிகழ்வுல வாழ்ந்தாலே மனசு ஒருமித்த தன்மையில் இருக்கும். அப்புறம் ஆறாவதாக, இப்போ மனோலயம் என்பது நீங்க இங்க தனித்து எதையும் செய்யறது இல்லை, எல்லாம் ஈஸ்வரன் எதிலே நடக்குது. ஆகவே நான் இங்க ஒரு தனி ஆள் கிடையாது, தனி மனசு கிடையாது, ஈஸ்வரனுடைய கருவி இந்த உடலும் மனசும் அப்படின்ட்டு நீங்களை முழுமையாக அவனிடத்துல ஒப்படைக்கும் போது உங்க வாழ்க்கையை இறைவன் வாழ்கின்றான் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அது வரைக்கும் இப்ப இன்றைக்கு நீங்க இந்த ஆறு பரிணாமங்களை, மனதனுடைய பரிணாமங்களை புரிஞ்சுக்குங்க. அப்புறம் மீதி இருக்கிறத நான் நேரம் கருதி அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி. ஓம் தத்சத்.